أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس يأتوك على كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام، إنما الأعمال بالنيات، إنما لكل امرئ ما نوى، ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே ஒருத்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியில் வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்குரிய இந்த மஜ்லிஸினுடைய தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அருமையான நிகழ்வை இங்கே மரியாதைக்குரிய துபாயிலே வாழுகிற ரமலான் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும், உள்ளூரில் இருக்கிற அந்த பாசமலர் அமைப்பின் சார்பாகவும், ரமலானுக்கு இந்த ஈதுக்கு முந்தைய தினத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளையும், இதற்கு முன்னே ரமலானுக்கு முன்னால் ஜக்காத்தை பற்றி உண்டான ஒரு விழிப்புணர்வுக்கு ஏற்கனவே ஒரு இங்கே நடந்த ஒரு கூட்டத்திற்கு நான் வருகை தந்திருக்கிறேன். காலத்திற்கேற்ப இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களுடைய பங்களிப்பை சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய நல்லெண்ணத்தை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் அடிக்கடி ஒரு தகவலை சொல்லுவார்கள். தஅல்லம்னல் குர்ஆன வல் அமல மஅ. நாங்கள் பெருமானாரிடத்திலிருந்து குர்ஆனை எடுக்கிற போது எப்படி செயல்பட வேண்டும் என்கிற செயல்பாட்டையும் அதற்குரிய அறிவையும் சேர்த்து எடுத்துக்கொண்டோம். மேம்போக்காக இந்த கருத்தை பார்த்தால் ஏதோ ஒரு தகவலை சொல்லுவது போன்று இருக்கும். ஆனால் ஆழமாக இந்த கருத்தை பார்க்கிற போது, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், 8 ஆண்டு காலம் சூரத்துல் பக்கராவை நான் படித்தேன். நல்ல ஓதன பிள்ளைய கூப்பிட்டு ஓதுறான்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் ஓதிடுவான் சூரத்துல் பக்கராவை. இல்ல கொஞ்சம் கூட போச்சுன்னா ஒரு 2.5 ஜூஸ், ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் ஓதிடுவோம். பெருமானாருடைய அண்டையிலே இருந்து அவர்களோடு பழகி அவர்களுடைய அந்த அறிவுக்கு சொந்தம் கொண்டாடுகிற ஒரு சஹாபி சொல்லுகிறார், 8 ஆண்டு காலம் நான் படித்தேன். அப்ப அதற்கு பின்ன இருக்கக்கூடிய சீக்ரெட், அந்த ரகசியம், அதைத்தான் ஓபன் பண்றாங்க. தஅல்லம்னல் குர்ஆன வல் அமல் வல் அமல மஅ. நாங்கள் பெருமானாரிடத்திலிருந்து குர்ஆனையும் படித்தோம், குர்ஆனுக்குரிய அமலையும் படித்தோம். ஒவ்வொரு அமலுக்குமே, ஒவ்வொரு இபாதத்திற்குமே அதற்கு தகுந்த அறிவுகள் உண்டு, அதற்கு தகுந்த எண்ணங்கள் உண்டு, நீயத்துகள் உண்டு. இது முதல்ல நம்ம உள்ள வாங்க வேண்டிய செய்தி. நம்ம தொழுகைக்காக வேண்டி வருகிறோம், அண்ணன் தொழுகையை குறிப்பிட்டு சொன்னதனால் தொழுகைக்காக வேண்டி வருகிறோம். வந்த உடனே அல்லாஹ்வின் இமாம் தக்பீர் கட்டுறாங்க, தக்பீர் கட்டுறோம், குனிகிறோம், நிமிடுறோம், ஓதுறோம், புரிஞ்சு போச்சு, எந்திரிச்சு போயிடுறோம். இந்த தொழுகை முழுமையான தொழுகையா, இது பரிபூரணத்துவம் பெற்றுவிட்டதா, அல்லது குர்ஆன் சொல்லுகிறது யார் நியமமாக தொழுது கொண்டிருக்கிறார்களோ மானக்கேடான காரியத்தை அவர் செய்ய மாட்டார், அவருடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் பிறக்காது என்று குர்ஆன் சொல்லுகிறது. 15 காலங்கள் நான் தொழுகிறேன், ஆனா நான் திட்டத்தை விட்ட பாடு இல்லையேன்னு கேட்டா அப்ப நம்ம தொழுக சரியில்லைன்னு அர்த்தம். என்ன சரியில்லை சொல்லித்தருகிறார்கள், வெறும் குனிவதும் நிமிருவதும் தொழுகை அல்ல. த இன்னர் இன்ஜினியரிங் என்ற ஒரு வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது. இன்னர் இன்ஜினியரிங், நீ தொழுகையிலே இருக்கிற போது உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக குர்ஆன் சொல்லித் தருகிறது. வெறும் குனிவது நிமிருவது மட்டும் இஸ்லாத்தில் இருந்திருந்தால் சடங்குகளாக ஆகி போயிருக்கும். அந்த இபாதத்துகளை இஸ்லாம் ஒரு காலமும் விரும்புவதில்லை. உள்ள தொழுகைக்கு எப்படி வர்றோமோ அதுல சில மனோநிலைகளையும் சேர்த்து கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அது ஒரு நீண்ட செய்தி. ஒரே ஒரு செய்தியை மட்டும் அதிலே நான் சொல்லி கடக்கிறேன், அது அது தனியா பேசணும். அதுல ஒரு 6 வகையான குணநலன்களை குறித்து குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. யாரிடத்திலே இந்த கேரக்டர் பெர்ஃபெக்டா இருக்கோ அவருக்கு பேர் தான் தொழுகையாளி என்று அர்த்தம். தொழுகைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற நாம் இந்த குணபாவங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு செய்தி. அதிலே முதலாவதாக ஒரு செய்தியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அந்த சூரா கடைசி 30 ஜுசுவிலே பேசிக்கொண்டே வருகிற அல்லாஹ் சொல்லுவாங்க, இது ஒரு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்க, அடிக்கடி நம்முடைய தொழுகைகளிலே ஓதுகிற ஒரு சூரா. அதுல எல்லாம் சொன்னின் முசல்லின், தொழக்கூடியவனை பிடித்து போடுவதற்கென்றே நான் ஒரு தனி நரகத்தை வைத்திருக்கிறேன். என்ன கொடுமை, தொழுதா உனக்கு சொர்க்கம்னு அஜர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு. இப்படித்தான் அல்லாவும் ரசூலும் சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னு ஊர்ல உள்ள குர்ஆன் சொல்றான். ஆனா அந்த குர்ஆன் அதைக்கு மறுதளிக்கிறது. தொழுத பயல்களை மட்டும் போடுறதுக்கு தனி நரகம், அங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ற? அப்ப நான் தொழுத தொழுகைகள் அல்லாஹ் உடனே பின்னாடி சொல்றான், யாருடைய தொழுகை அவரை நரகத்திற்கு கொண்டு போகும் தெரியுமா? Those who are casual in their prayer. அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எவர்கள் தங்களுடைய தொழுகையிலே ரொம்ப கேஷுவலா, அந்த அதற்கு ஆங்கிலத்தில் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நாம் இருக்கிற நிலையில் நாம் என்ன செய்கிறோம் என்கிற நிலை கூட அறியாத ஒரு தொழுகை. ஹதீஸ்களிலே வரும் எத்தனா ரக்காய் தொழுகும், என்ன ஓதுனாங்க, இந்த தொழுகையிலே மகரிவில் இமாம் என்ன ஓதுனாங்க தெரியாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்கும், புதிதாக வாங்கி வந்த அந்த செப்பல் வெளியே இருக்குமா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய தொழுகைகள் யாரை அமர வைக்க வேண்டிய இடத்தில் எதை அமர்த்தி வைக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இருக்க வேண்டிய இடம் உங்களுடைய இதயம், ஆனால் அந்த இடத்தில் எது இருக்கிறது? அந்த தொழுக சுக்கூனா இருந்தது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு எல்லா இடத்திலும் பரவி போயிருக்கிற ஒரு மோசமான பண்பாடு குணம் அல்ல. முதல்ல அதை சொல்றாங்க, அது உடையல். என் தொழுகை பரிபூரணமான தொழுகையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நான் என்னுடைய தொழுகைகளில் கேர்ஃபுல்லா இருப்பேன், கேர்ஃபுல்லா இருப்பேன். அதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் ஹதீஸில் இருந்து எழுதுகிறார்கள், என் தொழுகை கேர்ஃபுல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், என்னுடைய எந்த குணம் வளர்ந்தால் என்னுடைய கேர்ஃபுல், என்னுடைய
அந்த ஒரே சீராக சிந்திக்கிற அந்த தொழுகையில வந்து நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா வேறு எதை பற்றியும் சிந்தனை இல்லாத நிலை. ஏன் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் இறைவனுடைய இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற அல்லாஹுவினுடைய அரிசின் கதவை தட்டுகிற ஒரே ஒரு செயல் தொழுகை மட்டும்தான். என்னிடத்தில் உதவி வேண்டுமா? தொழுவும் பொறுமை செய், ரெண்டே ரெண்டு தான். There is no third way. மூன்றாவது ஒரு வழியே அல்ல. அப்ப அந்த தொழுகை என்னிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த குணநலன் உள்ள வரணும். இந்த கேரக்டரிஸ்டிக், இதுக்கு தான் இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றான். அதுல ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொன்னேன், நாம் தொழுகிற போது தக்பீர் கெட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரை நான் என் முழு மனதோடு முழு சிந்தனையோடு என் தொழுகையிலே நான் நிற்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு தடவை சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய தொழுகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதி அவன் கவனத்தோடு தொழுத தொழுகை மட்டும்தான். என் தொழுகையில கவனத்தோடு நான் எங்க நிக்கிறேன், அல்லாஹ்வுக்கு கேட்கும் போது நிக்கிறேன்னா அது மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. உள்ள அல்லது ஏதாவது ஒரு இடத்திலே குளிருக்கிற நிமிருக்கிற அந்த இடம் மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான், மற்ற பாகங்களே அல்ல. இத சொல்லிட்டு கீழே எழுதுறாங்க ஒரு சாதாரண, இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் எழுதியிருக்காரு ஒரு இமாம். ஒரு சாதாரணமாக தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களோடு, தனக்கு பாடம் போதிக்கிற ஆசிரியர்களோடு, அல்லது தனக்கு வேலை தருகிற ஒரு முதலாளிட்ட போய் நிற்கும் போது அவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வருகிறார், நம்ம அப்படியே இங்கிட்டு பார்த்துட்டு நிக்கிறோம். அவர் பேசிட்டே இருக்கும்போது இங்க எதையா நோண்டிக்கிட்டு இங்க பாத்துட்டு அவர் என்ன சொல்லுவாரு, நல்லா தானே இருக்க, நல்லா இருக்கு, ஏன்னா எப்படி பாருக்கு வேலையில இருக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்பான். அதனால என்ன செய்வோம், அப்படி கவனமா அதை விட்டு தொலைப்போம். ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் உங்களை சந்திக்கிறார், உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம எவ்வளவு அட்டன்டிவா இருப்போம், எவ்வளவு கவனமா. நம்ம வீட்டுக்கு ஒரு தலைவர் வந்திருக்காருன்னா எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு அவருக்கு பின்னாடியே, அவர் முச்சுன்னு தும்முனா கூட அவருக்கு பின்னாடி என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்போம்ல. ஏன், முக்கியமான ஆளு. அல்லாஹ் சொல்றான், இவனை இவனுடைய அப்பனை இவனை மாதிரி உலகத்துல உள்ள எல்லாரையும் படைத்து வைத்து ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய எஜமானனுக்கெல்லாம் எஜமானனுக்கு முன்னால் நிற்கிற உணர்வு எந்த அளவுக்கு உங்களிடத்தில் இருக்கு. அப்ப ஒரு சாதாரண ஒரு நாளைக்கு அந்த போஸ்டிங் போச்சுன்னா பீத்த பேன்றுவான், அவனுக்கு முன்னாடி நீ கைகட்டி குனிகிற நடுங்குகிற விதம் எனக்கு முன்னால் இருக்கிறதா. இந்த நீயத்தை தான் இஸ்லாம் மாறி மாறி சொல்லி தருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே நாம் சந்திக்க இருக்கிற இந்த தியாக திருநாள், வர இருக்கிற இந்த ஹஜ் பெருநாளுடைய இந்த நாட்களில் இதற்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், இஸ்லாம் இது சார்ந்து சொல்லி இருக்கக்கூடிய வரலாற்று சார்பான நிகழ்வுகள், எந்த எண்ணத்தோடு இந்த பெருநாளை நாம் அணுக வேண்டும், அடைய போகிற பெருநாள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இன்றைக்கு பேச இருக்கிற அந்த பயானுடைய கரு. நான் உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னு யாரும் சங்கடப்பட வேண்டாம், எனக்கு மாத்திரை போட்டுட்டு தான் வந்தேன், மதியானம் ஒரே ஃபீவரிஷா இருந்துச்சு. அதுல எங்க அண்ணன் வேற 50 வயசானு கேட்டாரு, ஏதோ ஆட்டுக்குட்டி கணக்கு கேட்கிற மாதிரி, குருபானுக்கு பிறநாளைக்கு ஆடு எத்தனை வயசுல வாங்கணும்னு கேட்பான், மாடு பல்லு குடிச்சு பாத்தியாடான்னு கேட்பான். அவர் வந்து சொல்றாரு, 50 வயசாச்சு, என்னை பார்த்து அப்படியா தெரியுது, நான் இப்ப தான் காலேஜ்ல படிச்சுட்டு வெளியே வந்து அடுத்து காலேஜ்ல போய் வாத்தியாரா இருக்கேன், ஒரு 30+ அப்படின்னு வேட்டா சொல்லிக்கலாமே ஒழிச்சு, அங்கிருந்து கொண்டு போய் அவர் வாட்டுக்கு எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. இப்படி எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்களோ, நம்ம திருப்பி உட்கார்ந்து இருந்திருக்கணும், நம்ம தாடி கெடுக்கிறேன்னு இருக்கிறத பார்த்துருக்கணும், அப்பந்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போதுமானவன். அப்போ இந்த தியாக திருநாள் என்கிற அந்த செய்தியை நாம் நோக்குகிற போது முக்கியமாக இந்த சமூகத்திற்கு தெரிய வேண்டிய ஒரு தகவலை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விளைகிறேன். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற நிறைய குழப்பங்கள், 2011 நடந்த அமெரிக்காவில் நடந்த டியூன் டவரினுடைய உடைப்பு, அதற்கு பின்னே சென்ற வாரம் வரை உலகத்தினுடைய பல்வேறு இடங்களில் நடந்த குண்டுவெடிப்புக்கு பின்னால் இருக்கிற ஒரு முக்கியமான சதி, ஒரு முக்கியமான காரணம், ஒரு முக்கியமான அறிவு இந்த பெருநாளோடு முக்கியமாக தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. கல்லூரிகளில் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற போது இந்த செய்தியை சில நேரத்திலே சொல்லி இருக்கிறேன், ஓபனா சில விஷயங்களை பேச முடியாது. டியூன் டவர் 2011 ஏன் உடைத்தான் அப்படின்னு கேட்டா அதற்கும் நாம் கொண்டாடுகிற ஈத் பெருநாளுக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. யாரு இதனுடைய தொடர்பு அப்படின்னு கேட்டா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பெருமானாருடைய உறவு எங்கே போய் முட்டி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உறவோடு முட்டி இருக்கிறது. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த உறவினுடைய தொடர், அந்த முட்டல் இன்றைக்கு வரையும் இந்த சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. டியூன் டவர் ஏன் இடிச்சான், அது பாய் இடிச்சான், அது டெரரிஸ்ட் இடிச்சிட்டான், அதெல்லாம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை புரியாமல் இன்றைக்கு நடக்கிற எந்த குண்டு வெடிப்புகளையுமே உலகத்தில் ஒருவர் புரிந்து கொள்ள நாடினால் அவரால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவை யாரா வேண்டாம் இருக்கலாம். இந்த வரலாற்று பின்னணி உள்ளே விளங்கியவர்களுக்கு மட்டுமே இதற்கு பின்னு இருக்கிற சீக்ரசி, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால் நடக்கிற பிளே என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா நபியாக தேர்ந்தெடுத்து, அல்லாஹு தஆலா அவர்களை நபியாக அறிவித்து, அவர்கள் செய்த அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். தேவையான சில செய்திகளை மட்டும் நான் கோடிட்டு காட்டுகிறேன். முத முதல்ல பலஸ்தீனையும் மக்காவையும் இணைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன் நம்முடைய கையை விட்டு போயிருக்கிற குதுஸ் இருக்கிறதே, பைத்துல் முகத்தஸ், அதையும் மக்காவுக்கும் நேரடியாக சேனலைஸ் பண்ணுகிற பொறுப்பை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கொடுத்தார். கடைசியாக அந்த வேலையை முடித்து வைத்தவர்கள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வரலாறு விளங்காமல் இன்றைக்கு நடக்கிற உலக அரசியலை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. இதுதான் சீக்ரெட். ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக இந்த வரலாறை உள்வாங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை மாறி மாறி சொல்லுகிறார். அதற்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் வருகிறது. ஆனாலும் கூட தொழுகையில் இல்லாத, ஜக்காத்தில் இல்லாத, நோன்பில் இல்லாத ஒரு முக்கியமாக இபாதத்துகளுடைய வரிசையில் ஒரு குடும்பத்தினுடைய வரலாறு உள்ளே வர வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்து இந்த சமூகம் அந்த குடும்பத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஆக்கிய ஒரே வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. நான் சொன்ன அந்த மேலே சொன்ன அந்த பேஸ் கான்செப்ட்ல இருந்து நம்ம விளைக்க முடியும். பேசிக் கான்செப்ட், அடிப்படை அறிவு. எந்த வேலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து வைத்தார்களோ, பலஸ்தீனிலிருந்து மக்காவிற்கு வந்தார்களோ, அந்த வேலையை பெருமானார் முடித்து வைத்தார்கள். மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு போய் அந்த ஜோடி நமக்கு விளங்கியிருக்கும் என்ன நடந்துச்சு. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை குறித்தான சுபசோபனத்தை முதல் முதலில் சொன்னவர்கள். அதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மற்ற, ஆனால் தன்னுடைய மகனாக அறிவிப்பு செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்க அவர்களுக்கு அந்த வரலாறுகள் நமக்கு நன்றாக தெரியும். திருமணம் முடிகிறது, அன்னை சாரா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். குழந்தை இல்லை, நாள் போயிட்டே இருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த வேலைக்கார பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஹாஜர் என்று சொல்லுகிற, நம்மால் ஹாஜரா என்று சொல்லப்படுகிற அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்து வருடத்தில் குழந்தை உருவாகிறது. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அன்னையார் பெற்றெடுக்கிறார். பிரச்சனை ஆரம்பமாகிறது. அது வரலாறு நான் நீண்ட போல. உடனே அந்த அம்மா சொல்லுது, எனக்கு பிறக்காத புள்ள இந்த அம்மாவுக்கு பிறந்துருச்சா, இனி இவங்களை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு அழகாக குர்ஆனிலே அல்லாஹ் அந்த வரலாறை நீளமாக சொல்லி கொண்டு வருகிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்களை கூட்டிக்கிட்டு நீங்க போங்கிறான். மாரிபுல் குர்ஆன் என்ற தப்சீருடைய விரிவுரையாளர் இந்த செய்தி எழுதுகிற போது எழுதுகிறார், தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தையும் அழைத்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணையோடு வழிகாட்டுதலோடு மக்காவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எங்க போறோம் தெரியாது, அல்லாஹ் போ சொல்லியிருக்கான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே செயல்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய மாண்பை பெற்றிருந்தார்கள். அது சாதாரணமான ஒரு குணம் அல்ல. அப்படியே பயணம் போய்கிட்டே இருக்கு. ஒரு இடத்தை பார்த்தாங்க, நல்ல ஃபெர்டிலைஸ்டு ஏரியா, நல்ல ஜெகஜோதியாக அங்கே வந்து மரங்கள் பசுமையாக காட்சியளிக்கிற ஒரு பகுதி. உடனே கேட்டாங்க, ஜிப்ரீல் இறங்கிடுவோமான்னு. ஜிப்ரீல் இறங்கிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல இன்னும் இடம் வரல, வண்டி போயிட்டே இருக்கு. அவருடைய வாகனத்தில் போகிறாரு, ஒட்டகத்துல. போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அடுத்த ஒரு இடம் வருகிறது, இங்க இறங்குவோமா? இல்ல. அடுத்து போயிட்டே இருக்காங்க, இன்னொரு இடம் வருகிறது, இங்க இறங்குவோமா? இல்ல. கடைசியாக ஒரு இடம் வந்தது, அல்லாஹ் குர்ஆனில் அந்த இடத்தை விவரிப்பான், மனைவியும் குழந்தையும் விட்டார்கள். விட்டுட்டு அந்த வரலாற்று ஆசிரியர் அந்த இடத்துல ஒரு செய்தி எழுதுவார். அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய மனைவியும் குழந்தையும் விட்டு விட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அம்மா திரும்ப கூப்பிடுது, சாரா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுகிறார்கள், என் கணவரே எங்க எங்களை விட்டுட்டு போறீங்க? பொட்டல் காடு, பொட்டல் காடு, எதுவும் கிடையாது. இந்த இடத்தில் இப்படி விட்டு விட்டு போனால் நாங்கள் என்ன ஆகுவோம்? நாங்க என்ன செய்யறது? எங்களையே இப்படி விட்டுட்டு போறீங்க. ஒரு தடவை கேட்டு பதில் இல்லை, ரெண்டாவது தடவை கேட்டு பதில் இல்லை, மூணாவது தடவை கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு யோசனை வந்துருச்சு, இது அல்லாஹ்வினுடைய ஆணையாக இருக்கும். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான எடுத்துக்காட்டு அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தன்னுடைய கணவனுக்கு ஏவிய விஷயத்தில் தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக உடன்பாடு செய்கிற, உதவி செய்கிற ஒரு மனோநிலையை அந்த அம்மையார் பெற்றிருந்தார்கள். இது கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. இன்றைக்கு இருக்கிற தாய்மார்களே, நம்முடைய கணவன் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நாம் எப்படி நடந்துகிறோம்? இரண்டாவது, குறிப்பாக மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே நாம் எல்லாம் வெளிநாடுகளிலே வாழ்பவர்கள் என்று ஒரு தகவல் இங்கே சொன்னார். நமக்கு நல்லா தெரிஞ்சது, வீட்டுக்கு ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கத்தான் செய்யறோம். அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளையை விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. வர்றதற்கு பல ஆண்டு காலம் ஆனது. அதுவரை தன்னுடைய குழந்தையை மிக அறிவுள்ள மகனாக பேணி பாதுகாத்தவர்கள் அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம். ஒரு கணவன் தன்னிடத்திலே பொறுப்பை கொடுத்தால் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான உதாரணம் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்றைக்கு பெண்களிடத்திலே விட்டு போகிற நம்முடைய மக்களை நாம் எப்படி பாதுகாக்கிறோம், எப்படி வளர்க்கிறோம், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இது பெரும் வரலாறுகள் மட்டுமல்ல, இன்றைக்கு வாழுகிற சமூகத்தோடு எல்லாம் தொடர்புடையதே, எல்லாம் தொடர்புடையதே. அப்ப அந்த காட்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் இன்றைக்கு நாம் சிந்தனையில் எடுக்க வேண்டிய நேரம் இது. பெருமானார் அவர்கள் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், குல்லுக்கும் ராயும் வகுல்லுக்கும் மஸ்கூலும் நன்றாயதி, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். இன்றைய நம்முடைய குழந்தைகளுடைய நிலையை கவனத்தில் கொண்டு நான் இந்த செய்தியை முன்வைக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, என் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு காலத்துல பொம்பளைக்குள்ள வெளியே போயிட்டு வந்துச்சுன்னா கவலைப்படுவாங்க. இன்னைக்கு ஆம்பளைக்குள்ள வெளியே போனாலே கவலைப்பட வேண்டிய நிலை தெரியாது. இவன் போறவன் எப்படி வருவான் தெரியாது, எந்த நிலையில் திரும்பி வருவான் தெரியாது. மிக ஒரு இக்கட்டான ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடனே உலகமே அப்படித்தானே இருக்கு அப்படி சொல்றதுக்கு நம்ம இஸ்லாம் நமக்கு இடம் தரவே இல்லை. உலகமே அப்படித்தானே இருக்குன்னு சொல்றதுக்கு இஸ்லாம் நமக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலநிலைகள் எவ்வளவுதான் மோசமாக இருந்தாலும் கூட ஒரு முஸ்லிம் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக வாழுவார். உலகத்தில் அப்படி ஆயிப்போச்சு, மொபைல் வந்துருச்சு, இல்லது இன்றைக்கு குடி பெருத்திருக்கிறது, அது இதெல்லாம் வெளிப்புற சூழல்கள். ஒரு குழந்தையை உருவாக்குகிற பொறுப்பு அந்த குடும்பத்தை சார்ந்தது. பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், அந்த தாயும் தந்தையும் நீங்கள் எப்படி வளர்த்தெடுக்கிறீர்கள் என்பதை குறித்து அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்நாளில் அதிகபட்சமான காலங்கள் கேட்டார், ரப்பி ஹபலி மின சாலிஹீன், ரப்பி ஹபலி மின சாலிஹீன், யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை சாலிஹான ஒரு குழந்தை எனக்கு தருவாயாக. ஒரு பெற்றோரின் கடமை தன் குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வினிடத்திலே கேட்கிற முறை. இங்கு கேட்கறதுக்கே வழி இல்லையே, என்றைக்கு கேட்டிருக்கிறோம்? தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலை குறித்து யோசிக்கிற போது ஒரு பெற்றோருடைய துவா கல்யாணம் பண்ணி புள்ள உண்டான பிறகு கேட்கறது இல்ல, வாலிபத்திலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை ஒரு ரோல் மாடல் ஆக்கி இன்றைய 2017 வரை நீங்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லுவதற்கு ஒரே காரணம் அதுதான். வேற எதுவும் கிடையாது. மற்ற எல்லா இபாதத்துகளும் வெறும் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மட்டும் தொடர்புள்ளவை. ஆனால் ஹஜ்ஜி மட்டுமே முழுக்க முழுக்க ஒரு குடும்பம் நடத்திய நடவடிக்கையின் அடிச்சுவட்டை பின்பற்றுகிற ஒரு வழி. அன்னை சாரா ஓடினால் நாமும் ஓட வேண்டும், கேள்வி கிடையாது. தவாபிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏழு சுத்து சுத்துறாங்க, ஏன் சுத்துறாங்க தெரியாது, நாமும் சுத்த வேண்டும். கல்லெறிகிற போது அந்த குடும்பம் செய்தது அதை அப்படியே செய்கிறோம், வேற அதுல தேர் இஸ் நோ செகண்டரி. ஆனால் அல்லாஹு சொன்னான் என்பதற்காக செய்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அதை வளமையாக உங்களுக்கு ஒரு கடமையாக ஆக்கி அல்லாஹுக்கென்று நடந்த ஒரு குடும்பத்தினுடைய வரலாறை நினைவுபடுத்தி இப்படி நடந்தால் என்ன கிடைக்கும் என்று நான் சொல்லி தருகிறேன். இல்ல ஆயத்துல சொல்றான், அந்த தியாகம் செய்ததனுடைய வெளிப்பாடு அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாங்கு வாழுதல். அந்த ஒரே ஒரு எண்ணம் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், நபியே உங்களிடத்திற்கு நாம் வகி அறிவித்தோம், நீங்கள் இப்ராஹிமை பின்பற்றுங்கள். வழி நடப்பதற்கு அவர் வழி நடை போட்டிருக்கிற அந்த வழியில் நீங்கள் நடங்கள், உங்களுடைய குடும்பம் நடக்கட்டும். எவ்வளவு பெரிய செய்தி அது! ஒரு நபியை பார்த்து அல்லாஹு தஆலா இதற்கு வரலாறுல எழுதும் போது எழுதுவார்கள், பெருமானாருடைய தரஜா இருக்கிறதே மிக உயர்ந்த தரஜா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானாரிடத்தில் வந்து எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை எல்லாம் சொல்றான், நபியே அந்த பாதையில நீங்க போங்க. ஏன்? நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த பாதை கியாமத்து நாள் வரை இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடைய பாதை வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு யகூதிகளும் நசாராக்களும் நம்மை அடிப்பதற்கு ஒரே காரணம் நமக்கு இருக்கிற அந்த ஒரே உறவுதான். அந்த உறவை நாம் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோம் அல்லது நாம் எந்த அளவுக்கு விளக்கி இருக்கிறோம் அப்படிங்கறதுலதான் பிரச்சனையே. முதல்ல நமக்கே தெரியல அந்த வரலாறுகள் எங்கிருந்தாலும். அழகாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்ல சொல்லுவார், ஒரு நபி பேசுற பேச்சு அதுல சொல்றாங்க, யாழ்லா என்னுடைய வரலாறை அற்புதமான வரலாறாக அப்படியே தொகுத்து பின்னால் உள்ள சந்ததிக்கு கொடுன்னு. இந்த ஆயத்தை படிச்சுட்டு எனக்கு ஒரு யோசனை, ஒரு நபி இப்படி பேசலாமா? ஒரு நபி என்னை பத்தி எல்லாரும் நல்லா விளங்கிக்கணும், நல்லா நினைச்சுக்கணும், பின்னாடி வரக்கூடியவருடைய பேச்சு என்னை குறித்து நல்ல செய்திகளாக இருக்க வேண்டும், தாறுமாறாக என்னுடைய வரலாறுகள் போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன டாக்குமெண்ட் பண்ணுன்னார். இன்னைக்குள்ள வார்த்தை இல்லை, நம்ம சொல்லணும்னா யா அல்லாஹ் என்னை குறித்தான மேக் மீ ஆஸ் எ டாக்குமெண்டரி, என் வரலாறு டாக்குமெண்ட் ஆகணும். சும்மா ஏனோ தானோ என்று புறம்போக்கு வரலாறு அல்ல இது, உலகத்தை புரட்டி போட போகிற வரலாறு. அதனால என்ன குறித்து டாக்குமெண்டரி பண்ணுன்னு சொன்ன வார்த்தை குர்ஆன்ல இருக்கிறது. அல்லாஹ் அந்த டாக்குமெண்ட்ரிய இன்னைக்கு ஆக்கி வச்சிருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டா, கடைசி காலம் வரை மற்ற நபிமார்களுடைய சந்ததிகளுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உறவுகள் இருக்கும் அல்லது உடன்பாடற்ற சூழ்நிலை ஏற்படும். உடன்பாடுகளும் மாறுபாடுகளும் அந்த நபியினுடைய உம்மத்துகளினுடைய மறு ஜென்ரேஷனிலே வருகிற அந்த உறவுகளோடு ஏற்படும். ஆகவே நீங்கள் இப்ராஹிமை நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், விட்டுறாதீங்க, அவரை விட்டீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க, உங்க வரலாற காலி விட்டுருவான், இல்லாமாக்கிடுவான். ஆகவே நீங்கள் இப்ராஹிமை பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு கூட்டம் அடிக்கடி நாம் சொல்ற வழக்கம். அந்த மத்த எத்தனையோ நபிமார்கள் இருந்தும் கூட அல்லாஹு தஆலா தொழுகையில் ஒரு நபியை குறித்த சலவாத்தை மட்டும் இந்த சமூகத்திற்கு ஆக்கி தந்திருக்கிறார். தஷஹூதுல உட்கார்ந்து ஓதும் போது நம்ம என்ன செய்யறோம், ஸலாத்தே இப்ராஹிமிய, அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைதா அலா இப்ராஹிம், யா அல்லாஹ் எங்கள் பெருமானாரின் மீது நீ ஸலவாத்தை அருளை பொழி, இப்ராஹிமின் மீது பொழிந்ததை போன்று. ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம். ஏ அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அந்த உறவு விட்டு போக கூடாது என்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த பாலத்தினுடைய ரகசியம் தான் என்ன? ஏன் அப்படி ஒரு செலவத்தை நம்ம சொல்லணும்? பெருமானாரின் மீது செலவாத்து சொல்லுகிறோம், நம்முடைய உரிமையான நபி. அந்த நபிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? எடையில் எத்தனையோ நபிமார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், முழுக்க முழுக்க பனி இஸ்ராயலுக்கு எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜூஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அந்த நம்முடைய மஸ்ஜிதுல் குபாவை தன்னுடைய கரத்திலே வைத்து ஆட்டி, இன்னைக்கு கொஞ்ச நாள்ல அந்த மஸ்ஜித் நம்முடைய பலஸ்தீனுடைய மஸ்ஜித் இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்ற அந்த வரலாற்றினுடைய அந்த பக்கங்களை அழிக்க நினைக்கிற அந்த ஜூஸ பத்தி விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வரலாறுகள் புரியப்பட வேண்டும். அப்ப இதுலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க அவரை விட்டுறாதீங்க, அந்த வரலாறு மீண்டும் மீண்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அந்த நபி யார்? அவர் இந்த வரலாறுல இந்த பக்கங்களில் அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏன் செலவாத்து சொல்றோம்? ஒரு சிம்பிளான செய்தி, ஏன் செலவாத்து சொல்றோம்? தொழுகையிலையும் அல்லாஹ் சொல்ல சொல்றான், தொழுகையிலையும் அவரை பற்றி அல்லாஹ் பேச சொல்லுகிறான், தஷஹூத் நம்முடைய அத்தஹியாத் இருப்பிலும் அல்லாஹ் தஆலா பேச சொல்லுகிறான். தொழுகையில என்ன பேச சொல்றான்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம பேசுறோம், தக்பீர் கட்டணும்னு அசர்த் ஓதுறாங்க அல்லது நம்ம ஓதுறோம் தொழுகையில, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் கைலில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். தொழுகையில ஓதப்படுகிற வசனங்கள், அல்லாஹ் எனக்கு நேரான வழியை நீங்கள் காட்டுவீராக, யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை நீ காட்டு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம், உன் அருள் குறித்தான் ஒரு வழி அது. அல்ஹம்துலில்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த உறவு இந்த சமூகத்திற்கு எப்படி ஏற்பட்டது, நாம் ஏன் துவா செய்ய கடமைப்பட்டோம், அவர்கள் செய்த செயல்களை விளங்குவதற்கு முன்னால் இந்த வரலாற்று தொடர்பு நமக்கும் அவர்களுக்கும் ஏன் ஏற்பட்டது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ஒரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்த பின்னால் ஒரு துவாவை செய்தார்கள். வரலாறு முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கெல்லாம் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் குர்ஆனில் அதிகபட்சமாக துவாக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நிறைந்த துவாக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய துவாக்களை அருமையாக இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றவர்கள். துவான்னா என்னன்னு நமக்கு சொல்லி தந்தோம். இந்த உலகத்துல இப்ப துவான்னா என்னன்னு தெரியல. துவா கேட்காதவங்களை பத்தி நம்ம சொல்றது இல்ல, கேட்பவர்களும் கூட எவ்வளவு அலட்சியமாக அல்லது இல்ல ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸா சும்மா அப்படி கேட்கறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நிலைமையை மாற்றி எதை கேட்க வேண்டும் என்று நமக்கு படிப்பித்து தந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த விஷயத்தில் நாம் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்களும் கூட. சூரத்துல் பக்கராவினுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இது எர்ஃபாவு இப்ராஹிமுல் கவாஇத மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம். காபத்துல்லாவினுடைய கட்டடத்தை கட்டி முடித்து விட்டு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டடம் சிதிலமடைந்து அதற்கு பின்னால் இவர்களுடைய குடும்பத்தாரால் கெட்டி எழுப்பப்படுகிறது. எழுப்பி நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு துவாவை செய்கிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம். நமக்கெல்லாம் பாடம் தருகிற ஒரு வார்த்தை, நீங்கள் விடாமல் தஹஜ்ஜத் தொழுபவராக இருந்தாலும், அதிகமான சதக்காவை கொண்டு இந்த உலகத்தில் நன்மை செய்தவர்களாக இருந்தாலும் கூட, செய்து முடித்து விட்டு எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிற பாடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடத்துகிறார். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் நான் இந்த செய்த செயலை நீ ஏத்துக்க, நான் இந்த செய்த செயல் உனக்காக வேண்டி உள்ளது, இதுல நிறைய செஞ்சேன் கொஞ்சம் செஞ்சேன் அல்லது காட்டுவதற்கு செய்தேன் இது எதுவும் கிடையாது. ஒரு கோடி ரூபாய் ரூபாயை சதக்கா கொடுத்து விட்டு யாரெல்லாம் நான் உனக்காக செய்தேன். இந்த பாடத்தை நமக்கு நடத்தியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேண்டும், அது என்ன செயலா இருந்தாலும் சரி, அஞ்சே அஞ்சு ரூபாயை எடுத்து நம்ம பாக்கெட்ல இருந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் அதில் இறைவனின் பொருத்தம் மட்டும் வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால்தான் அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படும். இதை அழகாக பெருமானார் சொல்லித் தருவார்கள், நீங்கள் ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை சதக்கா செய்தாலும் உங்கள் எண்ணம் முழுக்க முழுக்க இது இறைவனுக்கு என்று இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உகது மலையை விட பெரியது. உகது மலையை விட அதிகமான சொத்துக்களை சேர்த்து என் பெருமைக்காக வேண்டி செய்கிறேன் என்று சொன்னால் அத்தனை முடிஞ்சு போச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போன்று உலகத்தில் ரெண்டு விஷயங்கள் உண்டு, மனிதனுடைய தார்மீக உயர்வு தாழ்வுகளை அறிந்தவன் அல்ல. நம்முடைய பிளஸ் மைனஸ் மனுஷனுக்கு பிசிக்கல் என்று உண்டு, மென்டல் ஒன்று உண்டு. நமக்கு எப்படி ரூஹு ஜெசது ரெண்டு இருக்கு, நம்முடைய உடல் நம்முடைய ஆன்மா ரெண்டுக்கும் சேர்த்து மாறி மாறி குர்ஆன் பாடம் நடத்தும். வெளிப்புறமான செயலை கட்டடத்தை கட்டுவது அது ஒரு இபாதத், கட்டி முடித்த பின்னால் உங்கள் மனோநிலையை திடப்படுத்துவது அது ஒரு இபாதத். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமயம் யாழ்லா எங்களுடைய இந்த செயலை ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவாவை செய்கிறார்கள். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் இன்னக்க அந்தல் அஸீதுல் ஹகீம். யாழ்லா இந்த செயலை நான் செய்து முடித்து விட்டேன், காபத்துல்லாவை கெட்டிட்டேன், என்னுடைய ஆரிஜின் நான் உருவான இடம், நான் வாடுகிற இடம், என்னுடைய நுபுவத்தை பரப்ப வேண்டும் என்று நீ எனக்கு தந்திருக்கிற மக்காம் இருக்கிறதே அது பலஸ்தீன், அது இந்த ஊர் இல்ல பலஸ்தீன். எனக்கு பின்னே அங்கே நபிமார்கள் வர இருக்கிறார்கள், அந்த பகுதி முழுக்க முழுக்க நபிமார்களால் நிரம்ப இருக்கிறது, ஆனால் இந்த பகுதிக்கு நீ ஒரு நபியை அனுப்ப வேண்டும். பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிமினுடைய துவாவின் வெளிப்பாடு. காபத்துல்லாவை கெட்டி முடித்த பின் அங்கே நின்று தன்னுடைய மகனை பக்கத்திலே நிப்பாட்டி கொண்டு ஒரு துவாவை செய்தார். யா அல்லாஹ் ரப்பி இவர்களிலிருந்தே ஒரு தூதர இவர்களுக்கு அனுப்பி வைப்பாயாக. என்ன, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரபி கிடையாது, அவர்கள் அரபி கிடையாது, அவர்களுடைய மொழி அரபி மொழி அல்ல. அப்ப அங்க சொல்றாங்க இவர்களில் இருந்தே அரபுகளில் இருந்தே ஒரு தூதரை ஏற்படுத்தி தருவாயாக. அவர் உன்னுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிப்பார். அந்த அறிவு ஞானத்தையும் அதே போன்று இந்த வேதத்தையும் அவர்களுக்கு படிப்பித்து தருவார். அவர்களை சுத்தப்படுத்துவார். இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், யா அல்லாஹ் நீ மிகவும் அறிந்தவனாகவும் கண்ணியமும் உயர்வும் பெற்றவனாகவும் இருக்கிறாய் அப்படின்னு ஒரு துவா செஞ்சார். இது இந்த இடத்திலையும் துவா அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு. எத்தனையோ நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த ஒரு துவாவின் வெளிப்பாடு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த பூமியிலே தோன்ற செய்தார். வெறும் துவா செய்தது மட்டுமல்ல, அவருக்கு என்ன டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி தர்றாரு, இதுல நல்லா கவனிக்கணும். நபி வர்றது மட்டும் அல்ல, வாட் இஸ் தி டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி ப்ராபெட், இந்த நபி வந்து இங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்க. எத்துலு அலையும் ஆயாதி, ஏன்னா உன்னுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்க வேண்டும், ஆயத்தை முதல்ல ஓதணும். ஒய்யும் அள்ளி முகமுல் கிதாப், வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஓதுறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் குர்ஆனில விளையாண்டு இருக்கிறார். அரபி மொழி அல்லாஹ்வினுடைய கிருபையால் யாருக்கு தெரிந்ததோ, குர்ஆன் இருக்கிறதே ஒரு பெரிய லஜ்ஜத், அது ஒரு டேஸ்ட். குர்ஆனை விளங்கியவர்கள், அதை ஓதி படித்தவர்கள், அதிலே இன்பம் கண்டவர்கள், இந்த உலகத்துல எந்த சுகமும் அவருக்கு கிடையாது குர்ஆன் ஓதுவதை தவிர. ஏன் தெரியுமா? அன்றைக்கு மக்கத்து காபிர்கள், பெருமானாரை வெறுத்தவர்கள், பெருமானாரை கொல்ல துணிந்தவர்கள், எப்ப பெருமானார் ஓதுவாங்கன்னு வீட்டுக்கு பக்கத்துல திருட்டுத்தனமா தலையில துணியை போட்டு வந்து நின்றவர்கள் பல பேர். ஏன் அப்படி வந்து நின்னா? அந்த வார்த்தையின் ஈர்ப்பு, குர்ஆனுடைய வார்த்தைக்கு இருக்கிற ஈர்ப்பு இருக்கிறதே, இந்த உலகத்துல எதுக்குமே அது கிடையாது. ஆனால் அந்தோ பரிதாபம், எங்கள் வேதம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் குர்ஆன் மாதிரி ஒன்று உண்டா அப்படின்னு பேசிக்கிட்டே இந்த சமூகம் அந்த அந்த ரசனையை அந்த சுவையை அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் அந்த அறிவை நமக்கு தர வேண்டும். சும்மா இல்லை, இந்த குர்ஆனை மட்டும் ஒருவர் அந்த ரசனை, ஒரு இமாம் போன வாரம் தான் தஃப்ஸீர்ல சொல்லும் போது சொன்னேன், இமாம் குர்துபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கரா அல் குர்ஆன், யார் ஒருவர் தொடர்படியாக குர்ஆனை விளங்கி அதனுடைய அந்த டேஸ்ட்ல இன்பம் கண்டுவிட்டாரோ, முத்தி அபி அக்லே வலவ் ஆஷ மி அதைசன, அவர் சொல்லுகிறார், யார் ஒருவருக்கு குர்ஆனுடைய ஓதுறதில் அந்த அறிவில் அவருக்கு இன்பமும் லைப்பும் கண்டுவிட்டதோ, 200 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாலும் அவருடைய அறிவில் அல்லாஹ் தடுமாற்றத்தை தரமாட்டார். ஏன்னா அந்த டேஸ்ட் அவன் விளங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி 200 ஆண்டுகள் இங்க 50 வருஷம் வாழ்றதுக்குள்ளே மண்டையெல்லாம் ஆடு பலது மறந்துருது. கொஞ்சம் வயசானவங்கள்ட்ட கேட்டா அது வர வர மறதி வருதுங்க. இந்த இதை தாங்கி பிடித்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு காலம் மறதியை தருவதில்லை. அப்ப டியூட்டிஸ் சொல்ற அவர் ஓதி காமிக்கணும், அப்புறமா அவங்களுக்கு அந்த பாடம் நடத்தணும். ஐயோ அல்லி முகமுல் கிட்டாபன்னா முதல்ல ஓதி காமிக்கிறது, ரெண்டாவது தாலீம் செய்யறது, அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒவ்வொரு ஆயத்திற்கும் விளக்கத்தை சொல்லுவது, ஒல் ஹெக்மா அதனுடைய ஞான கருத்துக்களை வெளிப்படுத்தி தருவது, அதுக்கு உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய ஞான கருத்துக்களை சொல்லுவது. அதுக்கப்புறம் ஒய்யூ சக்கீஹிம் அவர்களை தூய்மைப்படுத்துவார். நல்லா சொல்றான், இந்த மனிதனுடைய இதயங்களில் இருக்கிற அந்த அடுக்காறுகளை எடுக்கிற பணி யாரெல்லாம் அந்த நபி செய்யணும்னு சொன்னார். என்ன விதம் பாருங்க, இன்ன கான்கல் அசீசுல் ஹக்கீம் சொல்லி முடிச்சுட்டு இந்த துவா முடிஞ்சு அல்லாஹ் பெருமானாரை உலகத்திற்கு அனுப்பினான். திருக்குர்ஆன்ல பின்ன பின்ன 3 இடத்தில் இதே போன்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். துவா இல்லாம அந்த துவா ஒரே ஒரு துவா தான், 3 இடங்களில் இதே வசனத்தை மீட்டு மீட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் ஒரு புள்ளி இருந்தாலும் கூட அதற்கு 1000 விளக்கங்கள் உண்டு. அல்லாஹ் தேவையில்லாத ஒரு புள்ளியை கூட குர்ஆனில் சொல்லவில்லை. குர்ஆனில் அல்லாஹு தஆலா அதாவது பெருமானார் சொல்லுகிற போது ஹப்லுல்லாஹில் மதீன் அஸ்-ஸிக்ருல் ஹகீம் வஹுவ ஸிராத்துல் முஸ்தகீம். முஸ்லிம்களை பெருமானார் சொன்னார்கள், முஸ்லிம்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கும் உங்களுடைய இரட்சகனுக்கும் மத்தியில் இருக்கிற அருவாத கயிறு அது. அந்த கயிறை அறுக்க ட்ரை பண்ணி அறுத்துட்டீங்க, இந்த உலகத்தில் நீங்கள் காணாமல் போய் விடுவீர்கள். அப்ப அந்த வேதத்துல அல்லாஹு தஆலா இது இல்லாத 3 இடத்துல திரும்ப திரும்ப இதே போன்ற வசனத்தை சொல்லுகிறார். ஆனா என்னன்னா கொஞ்சம் மாத்தி அந்த துவா கேட்ட மாதிரி அல்லாஹ் சொல்லல, கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்கி சொல்றான். அதற்குள்ளே பலவிதமான ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான், அதுல ஒரே ஒரு அந்த ஆயத்தை சொல்றேன், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் பெருமானார் இது கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வயுஸக்கீக்கும் வயுஅல்லிமுக்கும்ல் கிதாப வல் ஹிக்மா வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூல நான் உங்களிடத்தில் என்னுடைய தூதரை அனுப்பி இருக்கிறேன், மின்கும் உங்களில் இருந்து, யத்லு அலைக்கும் ஆயாத்தினா என்னுடைய குர்ஆனை அவர் உங்களுக்கு ஓதி காண்பார், அவர் உங்களை சுத்தப்படுத்துவார். ஆதம் அலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது ஆயத்தை ஓதி காண்பிச்சு குர்ஆனை படிச்சு அதுக்கப்புறம் ஹிக்மத் அதுல உள்ள ஞானங்களை விளங்கி அப்புறம் சுத்தமாயி அல்லாஹ்வுக்கு புனிதனாகிறது. ஆனா அல்லாஹ் அப்படி பிளேட்டே மாத்துறான், ஒரு முக்கியமான இன்றைக்கு தேவையான ஒரு தகவலை 2016 ஆண்டுகளுக்கு பின்னால் 1400 ஆண்டுகள் 2017 விளக்குகிற ஒரு செய்தியை அல்லாஹ் விளக்கி தருகிறான். அங்கே இன்றைக்கு தமிழ் வாழுகிற இந்த சமூகம் சந்தித்திருக்கிற மிக மோசமான ஒரு தகவலினுடைய அடிப்படையை இந்த ஆயத்து சுட்டி காட்டுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இது என்னன்னே தெரியாது, ஆனால் அதை குறித்து இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். ஒரு நபியா ஒரு மனிதரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, யாரெல்லாம் ஆயத்தை ஓதி காட்டணும், பாடம் நடத்தணும், அவங்களுக்கு அறிவு ஞானங்களை போதிக்கணும், சுத்தப்படுத்தணும். ஆனா அல்லாஹ் சொல்றான் நபியினுடைய டியூட்டி வேற, எத்துலு அலை ஆனா அதே வார்த்தை தான், வேற எந்த வார்த்தையும் வித்தியாசம் இல்லை. அவர் ஓதி காண்பிப்பார், பாடம் நடத்துவார், தூய்மைப்படுத்துவார், இதுதான் அல்ல. ஆனா அல்லாஹ் மாத்திரம் பாருங்க, முதல்ல சொல்றான் எத்துலு அலைஹின் ஆயாத்தின், அவர் நம்ம வசனங்களை ஓதி காண்பிப்பார், அவர்களை தூய்மைப்படுத்துவார். இந்த இடத்துல தூய்மை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பெருமக்கள் எழுதுகிறார்கள், சக்கி தசுக்கியத் அப்படின்னு சொன்னா என்ன, தூய்மை என்று சொன்னால் என்ன. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் கல்வியில் ஏற்பட்டிருக்கிற அல்லது கற்பதில் ஏற்பட்டிருக்கிற மிக மோசமான ஒரு குணத்தை குறித்து இந்த ஆயத்து பேசுகிறது. இன்றைக்கு நம்முடைய நாம் வாழுகிற இந்த சூழ்நிலையில் மெத்த படித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் படித்தவர்கள் எல்லாம் ஒழுங்கானவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களான்னு பார்த்தா இல்லை. படித்தவங்க நிறைய திருட்டுத்தனம் பண்றான், இன்றைக்கு உலகத்திலே சைபர் கிரைம்ல அடுத்த பேங்க்ல இருக்கக்கூடிய காசை திருடுபவர்கள் யாருன்னு பார்த்தா டாப் மோஸ்ட் இன்ஜினியர்ஸ், டாப் மோஸ்ட் இன்ஜினியர்ஸ். அடுத்த நாட்டில் உட்கார்ந்து இன்னொரு நாட்டில் இன்றைக்கு நடந்த போன வாரம் இப்ப இஷ்யூ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ப்ளூ வேல் அப்படிங்கக்கூடிய அந்த கேம், இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய சில பேரை தற்கொலையை தூண்டுகிற அந்த எண்ணத்தை பதிப்பவர்கள் யாருன்னு பார்த்தா இன்ஜினியர்ஸ். அந்த கேமை உருவாக்கும் போதே அதுக்குள்ள சில கோட்ஸ் கொடுத்து அந்த சிந்தனையை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி மாடியிலிருந்து ஒரு பொட்டப்புள்ள வயசுக்கு வந்தவ குதிக்கிறான். மெட்ராஸ்ல நடக்கிற நிகழ்ச்சி, படித்த பெண், அந்த பெண்ணுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டா அதை உருவாக்குனவன் யாரு? இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற நிறைய கொள்ளைகள், நிறைய மோசமான செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் யாருன்னு கேட்டா படித்தவனா தான் இருக்கான். ஏன் அப்ப படிச்சா நல்லா இருப்பான்னு முன்னாடி சொல்லுவாங்களே. உதாரணத்துக்கு நம்ம ரோட்ல போறோம், யாரு ஒருத்தர் போறாரு சைக்கிள்ல போறாரு, போய் இடிச்சுட்டா உடனே அவன் திரும்பி பாக்குறான், படிச்சவன் மாதிரி இருக்க முதல் கேள்வி கேக்குறான். அப்ப படிச்சவன் இப்படிலாம் செய்ய மாட்டான்னு அர்த்தம். உடனே இவன் கேக்குறான், என் ஸ்கூல் சிலபஸ்ல இதெல்லாம் சொல்லி தரல, எதுல சைக்கிள்ல போகும்போது எவன் மேலும் இடிக்க கூடாதுன்னு ஸ்கூல் சிலபஸ்ல கணக்கு சொல்லி கொடுத்தான், வரலாறு சொல்லி கொடுத்தான், பிசிக்ஸ் பிசியாலஜி சொல்லி கொடுத்தான், இடிக்கிறது எங்கடா சொல்லி கொடுத்தான். ஆனா அப்படி இல்லையே, உலகம் எதிர்பார்க்கிறது படிச்சவனா இப்படிதான் நடக்கணும். அந்த நடைமுறையை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், படிப்பு என்பது ஏட்டு கல்வி அல்ல, ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி. எந்த கல்வியை இன்றைக்கு இந்த உலகம் எதிர்பார்க்கிறதோ, இன்னைக்கு உலகத்துல காணாம போச்சோ அந்த கல்வி, அந்த கல்வியை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. அல்லாஹ் பேசுகிறான், பெருமாள் அதி சொல்லும் போது சொல்லுவாங்க, எவன் ஒருவனுக்கு ஒழுக்கம் இல்லையோ அவன் எத்தனை படித்து இருந்தாலும் அவன் படிக்காத பாமரன். இஸ்லாம் சொல்லும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் முதலில் ஒழுக்கத்தை போதியுங்கள், பெருமானார் சொல்லி தருவார்கள். இத பலக திஸ் அசினின், பெருமான சொல்வார், இத பலக திஸ் அசினின், உங்களுடைய குழந்தை, இதா பலக சித்தசினின் ஓத்தில், உங்களுடைய குழந்தைகள் 6 வயதை அடைந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதியுங்க. ஒழுக்க மாண்புகள், எப்படி நடக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், ஒரு உலகத்தில் போய் அவன் சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய அறிவை அவனுக்கு போதிக்கணும். இன்னைக்கு அதை தவிர மீது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். காலையிலே எழுந்திரிச்சு தைய போட்டு தாய்மார்கள் என் மேல கோச்சுக்க கூடாது. நடைமுறை சிக்கல்களை குறித்து நான் பேசுகிறேன். நீங்க ஸ்கூல்ல அப்படி பொம்மை மாதிரி அனுப்பி வச்சிருக்கீங்க, கல்லூரியில் அந்த மாணவன் எப்படி இருக்கிறான்? நடைமுறை சிக்கல்கள், அவன் அப்படி வந்து கோட்டை போட்டு சூட்டை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி அப்படி அவங்க பொம்மை மாதிரி உட்கார வச்சு படுக்க வச்சு, அன்னைக்குதான் ஒரு ஊர் கூட்டத்துல பேசும்போது பேசினேன், அவனுக்கு அந்த காலையிலே சாப்பாடை கொடுக்கும் போதே ஆட்டோ வந்துருச்சு தின்னுங்க, ஒரு அம்மா ஆட்டோ வந்துருச்சு தின்னு, அப்படிலாம் ஒரு பிள்ளை சாப்பிடுவாங்க? அவனுக்கு பசி வந்துச்சுன்னா தானே சாப்பிடுவான், வேணும் வந்துருச்சு தின்னுங்க. அப்ப அந்த பிள்ளைய என்ன முடிவு பண்ணிருக்கோம் நம்ம? நீ ஒண்ணும் கிடையாது, அப்பாவும் அம்மாவும் என்ன நினைச்சாங்களோ நீ அப்படி உருவாகணும்னா அது என்ன ஜடமா, அது என்ன பொருள்? இந்த சமுதாயத்திற்கே வழிகாட்ட வந்த இந்த சமூகத்தினுடைய வாழ்நிலையே இப்படிதான். ஊர் போகுது நான் போறேன் சொல்றதுக்கு இஸ்லாம் அனுமதியே கொடுக்கல. ஊர் ஓடுகிறது நானும் ஓடுகிறேன், ஒரு முஸ்லிமினுடைய தகுதியும் தராதரமும் ஒரு காலமும் அப்படி இருக்க முடியாது. யார் எப்படி ஓடினாலும் என் வழி என் பெருமானார் எனக்கு காட்டி தந்த வழி, என்னை படைத்த இறைவன் எனக்கு சொல்லி தந்த வழி. ஒரு தலைமுறையை வெறும் படிப்போடு உருவாக்கி விட்டீர்கள். இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை கண்டீங்க? இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை கண்டுவிட்டோம்? அழகாக பெருமானார் இத பலக 6 வயதை அடைஞ்ச உடனே வாழ்க்கை கல்விகளை அவனுக்கு சொல்லித்தர வேண்டும். இது யாரு, இது யாரு, இவங்க வந்தா எப்படி பேசணும், மாமா யாரு, சொந்தங்கள் யாரு, ஒன்னு ஒன்னா சொல்லிக் கொடுக்கணும். அன்னைக்குதான் ஒருத்தர் சொன்னாரு, இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு போன உடனே அவன் பேசுறதே கிடையாது, நீங்க பாரு, அவன் கேம் விளாண்டுகிட்டு இருப்பான், இல்லன்னா அவன் மொபைல் பார்த்துட்டே உட்காந்து இருப்பான். இவங்க அம்மா சொல்லுவோம், டே மாமா வந்திருக்காரு, வரட்டும், அடுத்த கேள்வி கேட்கிறான், வரட்டும், டே வாங்க சொல்றான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு போயிடுறான். நாம் சிறு குழந்தைகளாக இருக்கும் போது மாமா வர்றாருன்னா ஊடு 2 வட்டு கிடக்கும், அவர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அந்த பொட்டலத்தை அவுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எப்ப வருவாங்க சொந்தங்கள் என்று தேங்கி கொண்டிருந்த காலம் போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யார் வந்தாலும் தெரியாது. இதனால என்ன ஆயிப்போச்சுன்னா வாழ்வியலில் அவனால் ஜெயிக்க முடிவதில்லை. இன்னைக்கு சொல்றான் ஸ்கூல்ல 600க்கு 600 எடுத்துடுறான், ஆனா வெளியே வந்து வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாக அவனால் இருக்க முடியாதானா முடியலையே. அதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயத்தை ஓதிவிட்டு அவர்களுக்கு ஒழுக்கத்தை ஓதியுங்கள். ஒரு இடையில ஒரு இஸ்லாமிய ஊருக்கு போயிருந்தேன், அப்பதான் சொன்னாங்க ஒழுக்கம் சார்ந்த கல்வி எங்கேயாவது கிடைக்கிறாது, அதுக்கு என்ன காசு வேண்டாலும் தர்றதுக்கு சரியா இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் அப்படி ஒரு தங்கி படிக்கக்கூடிய பள்ளிகள் எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. கல்லூரிகளாக இருக்கட்டும் பள்ளிகளாக இருக்கட்டும் இல்ல, ஏன் நம் மனோநிலை மாறி போனது, அவைகளும் மாறி போனது. அல்ல அந்த இடத்துல சொல்றான் உங்களுடைய நபிய நீங்க வெறும் அவர்களுக்கு குரானுடைய பாடத்தை நடத்தி விட்டு அப்புறம் ஒழுக்கம் வருதா அப்படிங்கறதல்ல, முதல்ல யூ இன்ஜெக்ட் ஒழுக்கத்தை உள்ளே வையுங்கள், அதற்கு பின்ன இந்த பாடத்தை நடத்துங்க. அவர்கள் எப்படி ஜொலிக்கிறார்கள் என்பதை உலகம் பார்க்கும். உமர் எப்படி சொல்லித்தார், பாராளுமன்றத்தில் அவரை பற்றி பேசப்படுகிறது எப்படி சொல்லித்தார், எந்த யூனிவர்சிட்டியில அல்லது எந்த அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தில் அவர் சான்றை பெற்றார், எதுவும் கிடையாது. பெருமானாருடைய யூனிவர்சிட்டியில் அவர் சான்றிதழை பெற்றவர் சூரத்துல் பகராவை 8 வருஷம் படித்தவர். அப்புறம்னா ரொம்ப லோ ஸ்டூடெண்ட் அர்த்தம், ரொம்ப கீழே ரொம்ப லோ ஸ்டூடெண்ட் விளங்கும். ஆனாலும் கூட அந்த அறிவுக்கு ஒழுக்கம் இருந்த காரணத்தினால், பெருமானார் போதித்து எடுத்த காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் மின்னி கொண்டிருக்கிறார்கள். அதான் அல்லாஹ் இடத்துல சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்கிட்டாங்க. சத்தியத்தை நான் சொல்லித்தரேன், அல்லாஹ் சொன்னான் சத்தியத்தை நான் சொல்றேன், இந்த உலக வாழ்க்கை எப்படி போக வேண்டும் என்பதற்கு முதலில் அவர்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அடுத்து அவர்களை அதை வைத்து அவர்களுடைய மனதில் இருக்கிற அந்த அசிங்க எண்ணங்கள் வெளியேற்றப்பட வேண்டும், உலகத்தின் மீதான அதீத நம்பிக்கைகள் வெளியேற்றப்பட வேண்டும், எந்த இடத்தில் யாரை அமர வைக்க வேண்டும் என்பதில் ஏற்படுகிற மாற்றங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க கட்டளையிட்டான். தலைவர் சொல்லும்போது சொன்னாங்க அவங்களை பலியிடுவதற்கு அல்லாஹ் கட்டளையிடு. அவர் கனவை பார்த்தார், அந்த கனவை மெய்ப்பிப்பதற்காக வேண்டி தன்னுடைய குமாரரை கீழே கிடத்தி அறுக்க போறாங்க. வரலாற்றில் எழுதுகிறார்கள் என்ன ஒரு அற்புதமான சூழல் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு பாக்குறாங்க தூக்கத்துல, மகன் அறுப்பதை போன்று. நபிமார்களுடைய கனவு சத்தியம், நபிமார்களுடைய கனவு சத்தியம். இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய வரப்பிரசாதம் கனவுகள். இடையில ஒரு ஊர்ல கூப்பிட்டு பேசுறாங்க, வெறும் கனவுகள் தப்பி கொடுங்க, வெறும் கனவு, கனவை வச்சு ஒரு மணி நேரம் பேச முடியுமா, கனவை வச்சு ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் இல்ல 3 நாளைக்கு செமினார் போடணும், 3 நாளைக்கு செமினார் போடணும். இன்றைக்கு இந்த சமூகம் இழந்த நிறைய நியமத்துகளில் மிக முக்கியமானது கனவு. இந்த சமூகம் இழந்து போன நிறைய நியமத்துகள் உண்டு, அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்லைன்னு போய்கிட்டு இருக்கக்கூடிய நேமத்துகளில் கனவு முதன்மையானது. தினம் தினம் பெருமானார் சுபுகு தொழுது விட்டு திரும்பி அமர்ந்தவுடன் முதலில் கேட்பது உங்களில் யாராவது கனவு கண்டீரா? ஏன் ஏன் நபிக்கு என்ன தேவை, ஏன் அப்படி டெய்லி கேட்கணும், யாராவது வந்து கேட்டா பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே. இந்த சமூகத்திற்கும் கனவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. கனவை கொண்டு வழிகாட்டப்பட்ட கூட்டம், கனவை கொண்டு உங்களை யார் என்று அடுத்த சமூகம் முடிவு பண்ணக்கூடிய கூட்டம். கனவுங்கிறது மிக முக்கியமானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில். அதுக்குள்ள போல எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சிகள் செய்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இன்றைய தினத்தில இருக்கக்கூடிய அறிவுகளுக்கும் சேர்த்து அறிவியலுக்கும் சேர்த்து ஒரு நீண்ட ஆராய்ச்சி அதனுடைய தொடர்பை எடுத்து எழுதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செமினார்ல சப்மிட் பண்ணேன். ஒரு கருத்தரங்கம், பன்னாட்டு கருத்தரங்கம் நடந்தது, அதுல பேச அதுக்கு பின்னாடி தான் அந்த ஊர்ல சொன்னேன் கனவு மட்டும் தனியா ஒரு டாபிக் கொடுங்க, ஒரு நாளைக்கு முழுக்க வந்து பேசலாம். இதை பற்றி பேசினால் நம்முடைய மாதர்குலம் பெண்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவாங்க. என்ன பெரிய பிரச்சனையா தான், நான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கனவுகள்லாம் கேட்டு நிறைய ஊர்ல அஜயத்துமாரே சுத்தி கீழே விழுந்துருவாரு. இந்த அம்மா கனவு யாராவது கனவத்தை சொல்லி விட்டிய வீட்டுக்காரமா ஒரு கனவு கண்டுச்சான்னா அஜரத்து கிருகிருகிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு. எந்திரிச்சிட்டாங்க, சரி ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்படின்ட்டு திரும்பப்படுத்தாங்க. ரெண்டாவதும் அதே கனவு அதே நிலையில் எந்திரிச்சிட்டாங்க. வரலாறுல எழுதப்படுகிறது, போய் தொழுதாங்க, ரெண்டரைக்காய் தொழுது வந்து மீண்டும் படுத்தார்கள். மீண்டும் அதே கனவை அல்லாஹ் காட்டுகிறான். உடனே உள்ள வந்தாங்க, தன்னுடைய அன்றைக்கு முடிவு செய்து விட்டார்கள். மகன் நேரம் போறாங்க, இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், இன்னி ரைத்து அன்னி அது பகுக்க பந்துரு மாதா தரா. ஒரு சின்ன பையன், ஒரு மகனார், அவரிடத்தில் ஒரு தந்தை நடந்து கொண்ட முறை, மகனே உன்னை நான் கனவில் அறுப்பதாக என்னுடைய இறைவனுடைய யோசனையாக அவனுடைய ஆணையாக நான் பார்த்தேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பந்துரு மாதா தரா. நிறைய குடும்பத்துல பிள்ளைங்கள்ட்ட ஆலோசனை செய்வதே கிடையாது. இது ஒரு மோசமான செயல் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, இதை வன்மையாக கண்டிக்கிறது. நம்முடைய எண்ணங்களை திணிப்பதற்கு நம் குழந்தைகள் அல்ல, அவங்க வேற நம்ம வேற, பொறுப்புகள் மட்டுமே உங்களுக்கு. நிறைய பேர் என்னன்னா, நான் டாக்டர் படிக்கணும்ல, என் புள்ள படிக்கணும், நான் இன்ஜினியர், அது என்னங்க அவன், அது என்ன ஒரு உருண்டு உருண்டையா, உருண்டைய உருச்சு அது அறிவுல திணிக்கிறதுக்கு. அவர்களுக்கென்று ஆசைகள் உண்டு, அவர்களுக்கென்று சிந்தனைகள் உண்டு, வளர்த்தெடுக்கிற பொறுப்பு மட்டுமே உங்களை சார்ந்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி அழகா சொல்லுவாங்க, சின்ன குழந்தைகளாக இருப்பவர்களை கூப்பிட்டு அவரிடத்திலே இது எப்படி செய்யணும், இது என்ன, அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்ட ஒரு வரலாறு ரெண்டு வரலாறு அல்ல, பிள்ளைகளும் பெருமானாரும் என்று தனியாக ஒரு சப்ஜெக்ட எழுதியிருக்காங்க. பிள்ளைகளும் பெருமானாரும், பெருமானார் எப்படி பிள்ளைங்கள்ட்ட நடந்துகிட்டாங்க. அப்ப அதுல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அவரை கீழே தள்ளி அவர் புள்ள சொல்றாரு, யாவாப்பா நான் வந்து திடீர்னு நீங்க அறுக்கிற நேரத்துல கண்ணை திறந்துட்டா உங்களுக்கு எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்ல திடீர்னு போயிரும், என்னுடைய கையை கட்டி கொள்ளுங்கள், என்னை கீழே கிடத்துங்கள், என்னை அறுங்க. இந்த இடத்துல முஃபஸ்ஸிர்கள் எழுதும் போது ஒரு தகவலை சேர்த்து எழுதுவார்கள், இன்றைய 2017 குர்பானி கொடுப்பதற்கு தயாரான சமூகத்திற்கு அவர்கள் எந்த சிந்தனையோடு குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நீயத்தை அதிலே பதிவு செய்கிறார்கள். இப்ராஹிம் இஸ்லாம் தன்னுடைய மகனை தள்ளிட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த தள்ளாத வயதில் இந்த மகனை எனக்கு தந்துவிட்டு, இந்த மகனை திடீர்னு அருண உடனே இப்ராஹிமினுடைய உள்ளத்தில் பதட்டம் வரும், இவ்வளவு வயசுக்கு பின்னாடி அல்லாஹ் கொடுத்தானே அருங்கிறானே, என்ன இது இப்படி இருக்கே, அறுப்பமா வேணாமா, வேற ஏதாவது செய்வோமா அப்படின்னு இப்ராஹிமினுடைய உள்ளத்தில் உன்னை அன்றி வேறொரு ஒரு பொருள் ஆட்சி செய்து அவருடைய மகனின் பிரியம் அவரை ஆட்சி செய்து விடும் என்று நீ நினைத்துக் கொண்டாயா? ஒரு காலமும் அல்ல, என் உள்ளத்தில் உன்னை தவிர வேறு எந்த பொருளையும் நிலைநிறுத்துவதற்கு நான் தயாராக இல்லை, அந்த இடத்தில் என் மனைவியோ மகனோ எதுவாக இருந்தாலும் சரினு கத்திய கொண்டு போய் கழுத்துல வச்சு அறுக்க போன பல்லா சொல்றான். ஐயா இப்ராஹிம் அவருடைய எக்ஸாம்ல அவர் பாஸ் ஆயிட்டார், அவருடைய எக்ஸாம்ல அவர் பாஸ் ஆயிட்டார். இந்த எக்ஸாமினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு குர்பானிகள். ஆடு அறுக்கிறது பெருமைக்கு அறுக்கிறது இல்லை, என் இதயத்தில் என் ரப்பை தவிர வேறு எதற்கும் உலகத்தில் எந்த முக்கியத்துவமும் கிடையாது என்பதனுடைய வெளிப்பாடு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தன்னுடைய மகள் அன்னை பாத்திமாவை அழைத்து சொன்னார்கள், பாத்திமாவே உன்னுடைய குர்பானியை அறுக்கிற போது நீங்கள் அங்கே போய் நில்லுங்கள். இன்னைக்கு எப்படி குர்பானி நடக்குது? இன்னைக்கு குர்பானி நடக்குது எல்லாமே கமர்ஷியல், யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம், எல்லாமே கமர்ஷியல். எங்கேயோ இருக்கவனுக்கு ஏதோ ஒரு ஊர்ல குர்பானி இருக்கான். குர்பானியின் நோக்கம் என்ன? குர்பானியின் நோக்கம் என்ன? ரெண்டு பெருநாள்களை இந்த சமூகம் கொண்டாடுகிறது. 1வது பெருநாள் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள். அந்த நாள்ல யாரும் சாப்பிடாம இருக்க கூடாது என்பதற்காக வேண்டி ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர கடமையாக்கினார்கள். ஊர்ல உள்ள எல்லாரும் சாப்பிடணும், ஊர்ல உள்ள எல்லாரும். அன்றைய தினத்தில் நல்ல உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்பட வேண்டும். ஒரு ஆள் கூட பெருநாள் கொண்டாடாம இருக்கக்கூடாது, அதான் அதுல நோக்கம். இன்னைக்கு ஃபித்ரா வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் எல்லா ஊர்களையும். எங்க கொண்டு போய் ஃபித்ரா கொடுக்கறாங்கன்னே தெரியல, தவறு. சகோதரர்களே, நாம் எதை உள்வாங்க வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவினுடைய தூதரும் நமக்கு சொல்லி தருகிறார்களோ அதுதான் நம்முடைய வழிகாட்டுதல்கள். நீங்க சதக்காவை கொடுங்க, இந்த பெருநாளைக்கு அறுத்து ஏழைகள் எல்லாம் சாப்பிட கொடுங்கள், எல்லாருக்கும் போய் அந்த கறி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்தார்கள். அறுத்து நான் சாப்பிட்டாங்க, எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுங்க, நாங்க யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அந்த ஏழைகளுக்கு இன்றைய தினத்தில். அப்ப சதக்காவை வலியுறுத்துகிற ஒரு செய்தியை இஸ்லாம் இதில் சொல்லித் தருகிறது. அடுத்தவர்களுடைய அந்த பாங்கை புரிந்து கொள்ளுகிற, அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற மனத்தை அல்லாஹு தஆலா இதை வைத்திருக்கிறார். வெறும் குர்பானி என்பது ஆடு அறுக்கிறது மட்டுமல்ல, அதில் தன்னுடைய இதயத்தில் இருக்கிற வேறு சிந்தனைகள் அறுக்கப்பட வேண்டும், சமூகம் வாழ வேண்டும். இன்னைக்கு ஜக்காத்தினுடைய ஹாலத் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாலே இது நமக்கு குர்பானியை பத்தி வழங்கும். ஜக்காத் எப்படி அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த சமூகம் மட்டும் வெறும் ஜக்காத்தை முன்னெடுத்திருந்தால் இன்றைக்கு உலக வரலாறுகள் இவர்களை திரும்பி பார்த்திருக்கும். ஜக்காத்தை முன்னெடுத்து கொடுத்திருந்தால் உலகமே இவர்களை திரும்பி பார்த்திருக்கும். இன்னைக்கு மைனாரிட்டி ஃபண்டு, அதே மாதிரி மெஜாரிட்டி ஃபண்டு, நீ வாங்கலையா நான் வாங்கலையா, போன வாரம் ஸ்கூலுக்கு காசு வாங்கறதுக்கு அடிச்சுக்கிட்டு நிக்கிறான், நம்மளு கியூல நிக்கிறான். போன வாரம் உங்க ஊர்ல எப்படி நடந்துச்சு தெரியாது, திருச்சியில நான் பார்த்தேன், இந்த ஸ்கூல்ல கொடுக்கற பண்டை வாங்குறதுக்காக வேண்டி. சகோதரர்களே, அவர்கள் தந்து நம்முடைய பைகள் நிரம்புவதில்லை. நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, நாம் ஏதோ ஒரு கட்டத்தில் தவறாக வளர்க்கப்பட்டோமோ என்பது நமக்கு தெரியாது. இஸ்லாம் என்பது காசு வைத்திருப்பதை ஏதோ குற்றமாக நினைக்கிறது மாதிரி. ஒருத்தன் வந்து அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப அஞ்சு வேளை தொழுது இருந்தான்னா அவன் பக்கீர் சாவா தான் இருக்குன்னு நம்மால் நினைச்சுக்கிட்டான், அப்படி இல்லவே இல்லை. ஒருத்த அஞ்சு பத்து தொழுது ஒரு பள்ளியினுடைய ஆலிம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கோட்டீஸ்வரராக இருக்க வேண்டும் என்னுடைய கருத்து. என்ன நான் சொல்ல, குர்ஆன் சொல்லுகிறது நீங்கள் சம்பாதியுங்கள் என்பதை சில இடத்தில் சொன்ன குர்ஆன், ஐம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல செலவழிங்கன்னு சொல்லுது. எவன் செலவழிப்பான்? அந்த அல்டிமேட் மீனிங் என்ன அதுல? யார் செலவழிக்க முடியும்? எவனிடத்தில் காசு இருக்கிறதோ அவன் தான் கொடுக்க முடியும். காசு இல்லாதவன் போய் எப்படி கொடுக்க முடியும்? குர்ஆனுடைய டீச்சிங் என்ன தெரியுமா? பி ரிச், பி ரிச், பணக்காரனாக இரு. என்ன பணக்காரனாக இரு? லேசுமாஸ் இல்ல, நல்ல செல்வத்தோடு, அள்ளி வணங்குகிற செல்வத்தோடு உன்னை உருவாக்குவதுதான் குர்ஆனுடைய நோக்கம். இன்னைக்கு இத பேசின உன ஒருத்தர் வந்து கேட்டாரு, அப்ப ரசூல்லா வந்து ஒரு துவா செஞ்சிருக்காங்களே அதற்கு, அல்லாஹும்ம ஜஅல்னி மிஸ்கீன வாஹினி மிஸ்கீன வாமிச்னி மிஸ்கீன வஹ்ஷுர்னி ஃபி ஸும்ரத்தில் மசாகின், யா அல்லாஹ் என்ன மிஸ்கீனாக ஆக்கிவை, எனக்கு வந்து மிஸ்கீனாக வாழவை, என்னுடைய மிஸ்கீனாக என்ன மௌத்தாக்கு, கடைசியில என்ன மிஸ்கீன்களோடு எழுப்புவாயாகன்னு கேட்டிருக்காங்களே. அப்ப இந்த துவா என்னன்னு கேட்ட நான் சொன்னேன், கூட்டத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தா எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமே இந்த செய்தி. ஒரு அஜர் தான் சொன்னாரு, நிறைய நேரங்கள்ல இந்த துவா ஓதும் போது எங்க ஊர்ல ஆமீனே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. இந்த துவால அச்சர்லயோ மகரிபிலயோ ஓதிட்டா அர்த்தம் தெரியல, யாருலாம் என்ன மிஸ்கீன் ஆக்கி வை ஆமி, யார் சொல்லுவா? ஏன் அஜத் இந்த துவாலாம்? ஒருத்தர் சொன்னாலாம், ஏன் அஜத் இந்த துவாலாம் அடிக்கடி கேக்குறீங்க இதுல? அதனாலதான் நீங்க அஜத் உங்களுக்கு சப்பளமும் ஏறமாட்டேங்குது, ஒன்றும் செய்ய மாட்டேங்க. ஆனா அந்த வார்த்தையில் உள்ள ரகசியத்தை ஒருத்தர் தெரிந்துகிட்டா அஞ்சு வக்திலையும் அந்த துவாவை கேட்பார், அஞ்சு வக்திலையும் கேட்கணும் அந்த துவா. மிஸ்கீன் அப்படின்னு சொன்ன என்ன தெரியுமா? மிஸ்கீன் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு கடமை அல்லாஹு தஆலா நிர்ணயிச்சுட்டு அதை பேசும்போது சொல்லுவான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன் அலைஹா. முதல் ரெண்டு விஷயம், ஒன்னாவது பக்கீர்சா, ரெண்டாவது மிஸ்கீன், மூணாவது அதை வேலை செய்யக்கூடியவர், நாலாவது இஸ்லாத்திற்கு, இப்படி எல்லாம் சொல்லுவான். மத்த எல்லாமே டிஃபரெண்டான கேட்டகரி, ஆனா முதல் ரெண்டு கேட்டகரி மட்டும் ஒரே மாதிரி கேட்டகரி. நீங்க தர்ஜுமா எடுத்து பார்த்தா ஏழைகள் மிஸ்கீன்கள்னு போட்டிருப்பான் தர்ஜுமால. குர்ஆன் தர்ஜுமா படிச்சா விளங்க முடியாது அப்படிங்கறதுக்கு அதுல வந்து அந்த ஆயத்து ஒரு முக்கியமான ஆயத். அதாவது குர்ஆன் தர்ஜுமா அதுக்கு நான் படிக்க கூடாதுங்கிற ஐ எம் நாட் அகேன்ஸ்ட், ஆனால் ஆழமாக அந்த அந்த வார்த்தையினுடைய டேஸ்டோட புரிஞ்சுக்க கூடிய அந்த லாபம் நமக்கு அதுல கிடைக்காது. அப்ப எல்லாம் சொன்னா, ஒன்னாவது ஃபக்கீருக்கு கொடு, ரெண்டாவது மிஸ்கீனுக்கு கொடு. ஃபக்கீருக்கும் மிஸ்கீனுக்கு என்ன சார் டிஃபரெண்ட்? ஏன் பெருமானார் அந்த துவாவை தொழுகையில கேட்டார்கள்? அப்ப அதுக்கு சொல்லுவாங்க, ஃபக்கீர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர்கிட்ட கொஞ்ச நெஞ்சம் காசு இருக்குமா, ஜக்காத்து கொடுக்கற அளவுக்கு காசு இருக்காது, ஆனா கொஞ்சோண்டு அவர்கிட்ட காசு இருக்கும், அன்றாட தேவையை அவர் பூர்த்தி செய்து கொள்வார், இவருக்கு பேர் ஃபக்கீர். மிஸ்கீன் அப்படின்னு சொன்னா யாருன்னா, அதுவும் கூட இல்லாதவர். இவனு துறா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மண்ணோடு சாய்ந்து கிடப்பவர் என்று அர்த்தம் அது. மண்ணோட ஒட்டி கிடக்கிறவர், எதுவுமே சுத்தமாக இல்லாதவர். அந்த ஜக்காத்தினுடைய டீச்சிங்ல சொல்லுவாங்க, முதல்ல பக்கீர்களுக்கு தான் கொடுக்கணும். யார்கிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கிறதோ அவரை நீங்கள் வளப்படுத்தி விட வேண்டும். ஒருத்தர் மிஸ்கீனா இருக்காரு, எதுவுமே இல்லாதவரா இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு பக்கீர் சா கூட்டத்தை திரும்ப உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடியதெல்லாம் ஒரு சூப்பரான பணி என்னன்னா, ஒரு 10 ரூபா கேட்டா புதுசா வாங்கிட்டு வந்து வச்சு எல்லா பேருக்கும் கொடுக்கறது. கொடுக்கும் போதே சொல்லுவார் அந்த வாங்கவரவர் சொல்லுவார், ஆஜியார் ரொம்ப நல்ல மனுஷன், நானும் ஒரு 10 வருஷமா வர்றேன், ஆஜியார் இவ்வளவு தாராளமா கொடுக்குறீங்க. அவன் செருப்பு கழட்டி அடிக்கிறான்னு அர்த்தம். ஆஜியாரே 10 வருஷமா ஒரு பிச்சைக்கார கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கடா, குரானும் ஹதீஸும் இதை சொல்லித்தரவே இல்லை. 10 வருஷமா ஒருத்தன் திரும்ப வந்து வந்து வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பேர் ஜக்காத்தினுடைய சிஸ்டம், தி சிஸ்டம் ஆஃப் ஃபைனான்சிங் இஸ்லாம். இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த ஃபைனான்ஸ் யார் சொல்ல முடியும்? இந்த வருஷம் வாங்குறவர் அடுத்த வருஷம் வாங்கக்கூடாது. குரான் சொல்லித்தர டீச்சிங், இந்த வருஷம் ஜக்காத்து வாங்கினாங்க, அவன் அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வேலையை நம்ம செய்யறோமா? 5 ரூபா 10 ரூபா 500 ரூபா கிடையவே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஜக்காத்து வாங்க தகுதி உள்ளவராக இருந்து ஜக்காத்து கொடுப்பதற்கு கொஞ்சம் காசு கம்மியா இருக்குன்னா அவருக்கு ஜக்காத்து காசை கொடுத்து அடுத்த வருஷம் அவரை கொடுக்குற அளவுக்கு ஆக்கிருக்கும். அதான் முதல் கேட்டகரி ஃபக்கீர். ரெண்டாவது மிஸ்கின்னு சொன்ன யாருன்னா, எதுவுமே இல்லாதவர், அவருக்கும் காசு கொடுக்கணும். அவருக்கு அவருடைய தேவைகளுக்கு கொடுத்தால் போதும். இப்ப இந்த உருவாக்கிட்டு இருக்க சமூகம் அடுத்தடுத்த சமூகத்தை பார்த்துக் கொள்ளும். ரெண்டாவது மிஸ்கின் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எதுவுமே அவர்த்த இல்ல, ஒண்ணுமே கிடையாது. ஒரு பைய தூக்கிட்டு ஒருத்தர் இப்படி நடந்து போறாரு பக்கீர் சா, அவருக்கு யாரும் கிடையாது, எந்த சொந்தமும் கிடையாது. திடீர்னு கால் தட்டிருச்சு, ஒரு கல்லுல தட்டிருச்சு, அல்லா அப்படின்னு கூப்பிடுறாரு. வேற அந்த இடத்துல கூப்பிடுறதுக்கு யாரும் கிடையாது, கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்க மாட்டான். அந்த அல்லான்னு கூப்பிட்ட வார்த்தையோடு அவருடைய மனம் அமைதி செய்து கொள்ளும். அந்த செய்தி எல்லாம் சொல்றான், மிஸ்கின்னா யார் அப்படின்னா, அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்காது, ஆனால் அல்லாஹுவின் மீது அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருப்பார். தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுறது கேட்ட உடனே கிடைக்கும். விளங்குதா? மிஸ்கின்னா யாருன்னு கேட்டா, பெருமானார் துவா செஞ்சாங்களே, யாரெல்லாம் என்ன மிஸ்கீனா ஆக்குன்னு. ஹஜ்ஜினுடைய நேரத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சேர்ந்து 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. ஒரு ஒட்டகம் ஒரு பென்ஸ் கார் விலை. இன்னைக்கு 100 ஒட்டகத்திலே 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையால் குர்பானி கொடுத்தாங்க. 63 ஒட்டகத்தை 63 பென்ஸ் வாங்குறவரு அவர் ஏழையாவது, அவர் ஏழையா? அப்ப ஏழை அப்படிங்கறது கணக்கு, நான் சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு அல்லாம் நான் படுத்து கிடக்கணும் அல்ல. எனக்கு எப்ப காசு தேவையோ கையில வரும், எனக்கு எப்ப காசு தேவையில்லையோ வரக்கூடாது. I will be peaceful in all my life. அதாவது மிஸ்கீன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையின் அசல் சக்கீனத்துன்னு சொல்லுவாங்க. சக்கீனத்துன்னு அமைதினு இருக்கும். உள்ளம் அமைதி அடைந்த ஒரு நபருக்கு பேர் தான் மிஸ்கீன். இனிமேட்டு கேளுங்க, இந்த துவா நமக்கு வேணுமா வேணாமா? மிஸ்கீனா பக்கீர்சா இல்ல. இன்னைக்கு கையில காசு இல்லாம ஒருத்தன் கஷ்டப்படுவான், நிறைய பேர் கையில காசை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவான். என்ன செய்யறதுன்னு தெரியல, சம்பாரிச்சு முடிச்ச பின்னாடி இது என்னையா பண்றது அப்படிங்கறது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையா, அல்லது சம்பாதித்த காசுகளே அவர்களுக்கு சோதனையாக வந்து நிற்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஜமஅ மாலம் ஃபஅஜ்ஜல யஹ்சபு அன்னமா லஹு அஹ்லத. சம்பாதிச்சு முடிச்சுட்டு என் சம்பாத்தியத்தை வச்சு நான் எப்படியாவது உலகத்துல இருந்துருவேன், அவ்வளவுக்கு என்னால போக முடியா, நான் 100 வருஷம் வாழுவேன்னு அவனா நினைச்சுக்குவான். கல்லா அல்லாஹ் சொல்லுவான், கல்லா கார்ல ஏறி கடத்தின உடனே அவனுடைய ரூஹ் போய் சேரும். உன்னுடைய காசால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் கேட்பான், இந்த சிந்தனையை விதைத்தது, இந்த சிந்தனையை தூவியது இஸ்லாம் மட்டுமே. சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லுவான், அதை விட அருமையான ஆயத். இன்றைக்கு பெண்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அதை சொல்றேன், எப்படி சதக்கா கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீண்ட வசனங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள் அல்லாஹ் பேசுவான். அதுல எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சில செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும். இதுவரையும் நம்ம ஜகாத்து சதக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இனி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், நீங்க அல்லாவினுடைய பாதையில கொடுக்கணும்னு நினைச்சிட்டா, சதக்கா கொடுக்கணும்னு நினைச்சிட்டா, சக்காத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டா, நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்திலிருந்து நல்லவைகளாக எடுத்து கொடுங்க. அந்த மேல உள்ளது, அந்த ஆக ஹலால், ஆக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதை எடுத்து கொடுங்க. மின் தய்யிபாத்தி மா கஸப்தும். இது ஒரு முக்கியமான செய்தி. இன்னைக்கு பக்கீர் சாக்கு போடுறதுக்குன்னே பழைய நோட்டுகளையா சில பேர் வச்சிருப்பாங்க, அல்லது சில்ற காசா சேமிச்சு நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய பழக்கம் அஞ்சு பத்து அப்படியே சேர்த்து வையி அந்த நோம்பு நேரத்துல கொடுத்துக்கலாம். சகோதரர்களே, அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கையை பாருங்க. உங்களுடைய தோட்டத்தில் இருந்து நான் உங்களுக்கு தந்த பல வகைகளில், நல்ல பல வகைகளை எடுத்து அல்லாஹுக்கென்று அவனுடைய பாதையிலே நீங்கள் கொடுங்கள், முசாவர்களுக்கு கொடுங்கிறான். சொல்லிட்டு சொல்றான், நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய மைனஸ் பிளஸ் எனக்கு தெரியும், நீ யாருங்கிறது எனக்கு விளங்கும். அல்லாஹ் சொல்றான், உங்களிலே இருக்கக்கூடிய பழையவைகளை கொடுப்பதற்காக வேண்டி நீங்கள் தேடாதீர்கள். முசாவர் வந்து கைலி கேட்டா, யாராவது புது கைலி எடுத்து கொடுக்குமா வீட்டுல? ஆஜிமா ஆஜிமா, பழைய கைலி எங்க இருக்கு? அத வந்து உலகத்துல எவனுமே கட்ட முடியாது. அந்த கைலி எடுத்துட்டு வந்து ஒரு நாலு வீட்டுக்கு சத்தம் கேட்கிற மாதிரி ஆஜியார் கொடுப்பாரு. கைலி வச்சுக்கணும், ஆஜியார் கொடுக்கறாரு. என்ன அறுபட்ட மனோநிலை! இந்த ஆயத்துல உங்களிலே உள்ள கேடு கட்டதை சமைத்து விட்டு நேற்று சமையலுடைய மீதியை ஒரு கூடையில அந்த குப்பையிலே போட்டு வைத்திருக்கிறீர்கள், மறுநாள் உங்களுடைய கறி சமையலுக்காக வேண்டி நேற்று போட்ட குப்பையை கிளறுவீர்கள் அல்ல கேக்குறாங்க. என்ன அடிபார் சொல்லிட்டு சொன்னா, துன்பிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கெட்டு கெட்டான நல்ல நோட்டுகளை தருகிறான், நீங்கள் அவனுக்கு கொடுப்பதற்காக வேண்டி கிழிந்த நோட்டுகளை தேடுகிறீர்கள். உங்கள் நிலையை மாற்றுவதற்கு இறைவனுக்கு எவ்வளவு நேரமா? அதே செய்தியை நான் உனக்கு திரும்ப கொடுத்தேன்னா நீ வாங்கிக்க மாட்ட, இல்ல அன்புமி ஒரு ஒரு மாதிரி மனசு சஞ்சலப்பட்டு வெறுத்து இத போய் தர்றானே அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் தான் வாங்குவிய. அந்த நோட்டை நான் கொடுக்க சொன்னேங்கிறதுக்காக வேண்டி ஏன் பேரை சொல்லி ஊரா விட்டு கோழியை குடிச்சு கத்த போதறியான்னு கேக்குறான்ல. என்ன இது? நம்முடைய டே டு டே லைஃபோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, தினசரி வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அப்ப குர்பானிகளை கொடுக்கிற போது நல்ல பொருளாக எடுத்தல, இதுவும் பொதுவா நடக்கும். ஆட்ட மாட்ட அறுத்து முடிச்சிட்டு நல்ல சபையா எடுத்து உள்ள வச்சிருவாங்க, நல்லதா எடுத்து உள்ள. நம்ம நல்லதை சாப்பிட வேணான்னு எங்கேயுமே சார், அதனால நீ கொடலா தின்னு நீ வாழா தின்னு அப்படிலாம் இஸ்லாம் சொல்லல, நமக்கு எடுத்துக்கணும். அதனால முன்னாடி உள்ள ரெண்டு சப்பை பின்னாடி உள்ள ரெண்டு சப்பை எடுத்து பிரிட்ஜில வைடா. நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு சாப்பிடணும்னு சாப்பிடுறதல்ல, அதுல கொஞ்சம் நல்லதா எடுத்து சாப்பிட்டு நல்லவைகளாக அடுத்தவர்களுக்கு கொடுங்கள். இந்த வருடம் ஒரு மாடு ஒரு ஆடு அறுத்து இருக்கால் அல்லாஹ்வுத்தால அடுத்த வருடம் இரண்டு மாடு அறுக்கிற நசீபை தருவான். ரெண்டாவது நமக்கு என்னன்னு அன்னைக்கு வந்து ஒருத்தர் கேட்டார், அசத்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதுமா, இல்ல எப்படி அது என்ன சட்டம், இல்ல வந்துட்டு ஏழு பேருக்கு சேர்த்து ஒரு ஆடா, இல்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஆடா? இது நிறைய பேருக்கு உள்ள சட்டம், நீங்க எத்தனை ஆடு வேண்டாலும் கொடுக்கலாம். குறைந்தபட்சமாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு, அவ்வளவுதான். குறைந்தபட்சமாக பெருமானார் ரசூல் ஹதீஸ்களிலே வருகிறது, தொழுகையை முடித்து விட்ட பெருமானார் வெளியே வந்தார்கள், அந்த ஆட்டை கொண்டாங்கன்னா நல்ல கொம்புள்ள நல்ல சதை விடிப்பான ஆடு அங்கே கொடுக்கப்படும். போட்டு கீழே பெருமானார் தன்னுடைய காலை எடுத்து அந்த ஆட்டினுடைய கழுத்தின் மறு உறவு வச்சு அந்த ஆட்டை அறுத்தாங்க. அறுக்கும் போது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஆடு எனக்கும் முகம்மதுக்கும் அகலி முகம்மதா, யாழ்லா முகம்மதும் முகம்மதுடைய குடும்பத்திலிருந்து இந்த ஆட்டை நீ பொருந்திக் கொள்வாயாக அப்படின்னு அறுத்து முடிச்சாங்க. அறுத்து முடிச்சுட்டு எந்திரிச்சு பெருமானார் திரும்ப சொன்னாங்க, இன்னொரு ஆட்டை கொண்டாங்க. இந்த ஹதீஸ் புகாரில வருது, முஸ்லீம்ல வருது. அந்த ஆடு கொண்டு வரப்பட்டு அதையும் போட்டு அறுக்கிறதுக்கு நின்ன பெருமானார் சொன்னாங்க, யா ரசூல், யா அல்லாஹ், இந்த ஆட்டை முஹம்மதிடத்திலிருந்தும் முஹம்மதுடைய உம்மத்தில் கடைசி காலம் வரை எந்த சமூகங்கள் வருகிறதோ அவர்களுக்கு பதிலாகவும் நபியாக நின்று நான் கொடுக்கிறேன், இதை நீ ஏற்றுக்கொள்ள. எனக்காக வேண்டி எனக்கு கேட்கு, எனக்காக வேண்டி தியாகம் செய்து குர்பானியை கொடுத்தவர்கள் என் நபி. அப்ப என் நபிக்கு நான் ஒரு குர்பானி கொடுக்கறதுல என்ன குறை இருக்கு? அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க, என் உம்மத்துல யாருக்கு கொடுக்க முடியவில்லையோ அல்லாஹுவை நம்பி அந்த கூட்டத்திற்கு இன்றைக்கு நான் இங்கிருந்து கொடுக்கிறேன். அப்ப அதெல்லாம் கணக்கு கிடையாது. பெருமானார் சொல்லுவார்கள், அதன் ஷஹரத்தின் ஹசன, உங்களுடைய ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை, அதனுடைய கத்திர அதனுடைய அந்த ரத்தம் கீழே விழுவதற்கு முன்னே அல்லாஹுவினுடைய இடத்திலே அந்த ரத்தம் விழுகிறது. அப்ப எவ்வளவு பேசி, அப்ப அந்த ஆட்டை அறுக்கிற போது மனோநிலை, இப்ராஹிமுக்கு என்ன மனோநிலை இருந்ததோ அதுதான் இன்றைக்கு வாழுகிற இப்ராஹிமுக்கும் இருக்க வேண்டும். நான் கொடுக்கிற பெருமை அல்ல இப்ப, அதுதான் நாங்க வந்து 10,000 ரூபாய்க்கு ஆடு குடிச்சோம், 25,000 ரூபாய்க்கு ஆடு கொடுத்தோம், அது வந்து ஐடென்டிட்டி ஆகுது. உன் ஐடென்டிட்டியை அல்லாஹ்விடத்தில காட்டு, அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு இல்ல, அடுத்தவன்கிட்ட காட்டு என்ன நடக்க போகுது. அதனால ஒன்னாவது அந்த சதக்காவினுடைய நீயத்துகள் அங்கே நிறைவேற வேண்டும், இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய நீயத்து அங்கே வர வேண்டும். இப்ப இந்த இடத்துல அந்த காபத்துல்லாவை கட்டிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யும் போது சொன்னாங்க, யாரெல்லாம் என்னுடைய நபிக்கும் அவர் வழியில் வருகிற அந்த உம்மத்திற்கும் இந்த காபத்துல்லாவில நின்று நான் துவா கேட்கிறேன்னு கேட்டுட்டு என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு எத்தி வைங்கள் சொன்னாங்க. அன்றைக்கு கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிருக்கும் போது எல்லா நபிமார்களையும் சந்தித்தார்கள், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமே உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள்னு சொன்னான். அல்லாஹ் தொழுகையில கடமையாக்கணும், ஒவ்வொரு வக்தலையும் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்லும் முகமாகத்தான் அஷ்ஹது அன்ன அந்த இதுல சொல்லும் போது செலவாட்டுல நாம் இப்ராஹிமியாவை ஓதி, யாழ்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் உன்னுடைய ரஹமத்தை பொழிவிப்பாயாக, எங்களுக்காக வேண்டி சலாம் சொன்ன ஒரு நபி நபி இப்ராஹிம் என்ற அந்த தொடர்பை அறுபடாமல் இன்றைய வரை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தகவலை தான் இந்த அஜ்ஜின் அந்த பெருநாளுக்கு முன்னால் உள்ள அதைவிட முக்கியமான செய்தி, இதை மட்டும் சொல்லி என்னுடைய இந்த நிறையை இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா அந்த ஹஜ் பெருநாளுக்குன்னு இவ்வளவு உயர்வுகளும் பலாயில்களும் இருந்தாலும் கூட அதற்கு முன்னுண்டான இந்த 10 தினங்களை அல்லாஹ் சிறந்த தினமாக ஆக்கி வைத்திருக்கிறார். குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர் வல் லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபி ஜாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர். அல்லாஹ் குர்ஆனில் பல விஷயத்தை பற்றி சத்தியம் செய்து சொல்லி இருக்கிறான், ஆனால் எந்த நாட்களை பற்றி குறிப்பாக நாட்களை பற்றி அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து இது நல்ல நாள் புனித நாள் சொல்ல, ஈவன் நம்முடைய லைலத்துல் கத்ர கூட அல்லாஹு தஆலா இன்ஃபர்மேஷனா சொல்லியிருக்கான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் இப்படிதான் சொல்லியிருக்கான். ஆனால் ஒரு நாளையும் ஒரு இரவையும் பற்றி அல்லாஹ் சொல்றான், வல் ஃபஜ்ர் காலை விழித்தெழுகிற அந்த சூரியனின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வல் வத்ரி வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர் ஒற்றை இரட்டையின் மீது சத்தியமாக. இப்ப இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வல் லைலி இதா யஸ்ர் இரவு போகக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, ஹல் ஃபி ஜாலிக கஸமுன் லிதி ஹிஜ்ர் அல்லாஹ் கேக்குறான், is there is anyone intelligent intellectual in your community to know this oath? இந்த சத்தியங்களை குறித்து சிந்திக்கிற அறிவாளிகள் யாராவது இருக்கிறீர்களா? அல்லாஹ் இப்படி பேசினாலே அதுல பெரிய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அறிவுள்ளவர்கள், அறிவு கண் திறந்தவர்கள், இந்த சத்தியம்னா என்னன்னு புரிஞ்சிக்க கூடிய ஆள், is there is anyone to convince? நீங்கள் வாருங்கள், இந்த குர்ஆனிலே புகுங்கள், இதற்கு இதனுடைய மேல் உள்ள விளக்கத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த 10 இரவுகள் என்று அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்னது இந்த நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தில்ஹிஜ்ஜாவினுடைய 1-10 நாள் வரை என்று யோகோவித்த முஃபஸ்ஸிர்கள் அதற்கு எழுதியிருக்கிறார்கள். விளக்கம் யோகோவித்த பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 நாட்களில் அல்லாஹுக்கு பிரியமானாமல் இந்த 10 நாட்களில் யார் அமல் செய்வார்களோ அதுதான் சிறந்த அமல் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல ஜிஹாத் இருக்கே? ஒரு சஹாபி கேட்டார், யார சொல்ல ஜிஹாத் இருக்கே? ஜிஹாத் இருந்தாலும் இந்த 10 நாளுடைய அமலுக்கு ஈடாக ஜிஹாத் வராது, பெருமானார் சொன்ன வார்த்தை. அப்ப இந்த 10 நாள்ல என்ன செய்யணும்? இன்னொரு சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்ல நான் என்ன செய்யணும் இந்த 10 நாள்ல? தஸ்பீஹ் செய்யுங்க, தஹ்லீல் செய்யுங்க, தஹ்மீது செய்யுங்க, அல்லாஹுவை புகழுங்கள், அது அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, மூன்றாம் கலிமா ஓதுங்க, எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு இமாம் எழுதும்போது அட்லீஸ்ட் இஷாவினுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் நீங்கள் ஜமாத்தோடு தொழுங்கள், இந்த இரவை நீங்கள் அடைந்து கொண்டதற்கு சமமாக ஆவீர்கள். மிக அல்லாஹுவினிடத்திலே போற்றுதலுக்குரிய இரவு. இன்னும் வரலாறில் எழுதப்படுகிறது, எல்லா நாட்களும் ஒரு இரவை தழுவித்தான் வரும். இப்ப நம்ம மறுநாள் காலையில நோன்பு வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, முத நாள் நைட்லயே நம்ம ரெடி ஆயிரும், அடுத்த நாள் நமக்கு பிற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆரம்பிச்சிடறோம். பிற ஒண்ணு மகரிபிலே பார்த்துட்டு ஒன்னாம் பிறன்னு ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து அன்னைக்கு இரவுல தராவீ தொழுதுட்டு மறுநாள் நோன்பு வைக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் ஒரு நாள் உண்டு, அந்த நாளுக்கு இரவு கிடையாது. அல்லாஹு படைத்த ஒரு நாள் உண்டு, அவன் தான் படைப்பாளி, அவனை யாரும் கேட்க முடியாது. அவன் சொல்லுகிறான் அந்த நாளுக்கு இரவு கிடையாது. அது எந்த நாள் அப்படின்னு கேட்டா யௌமுன் நஹர். நாம் குர்பானி கொடுக்கிற, நாம் விழாவை கொண்டாடுகிற நம்முடைய பெருநாளுடைய நாள், அதற்கு முதல் நாளான அந்த அரபாவினுடைய நாள் இருக்கிறதே, ரெண்டு இரவுகளுக்கு உரிய ஒரு நாளாக இது. முத நாளும் அரபா, அந்த நாளுடைய பகலும் அரபா, அன்றைக்கு நைட்டும் அரபா. அரபாவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த முக்கியத்துவத்தினுடைய வெளிப்பாடு அன்றைய இரவையும் அதிலே சேர்த்திருக்கிறான். அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், யார் ஒருவர் அரபா அன்றைக்கு சியாமு யௌமு அரபா, அரபாவினுடைய நாளையில் நோன்பை வைத்தால், ஒரு வருடத்தினுடைய முந்திய பாவமும் ஒரு வருடத்தினுடைய பிந்திய பாவமும் மன்னிக்கப்படுகிறது. பெருமானாருடைய முந்திய பாவம் பிந்திய பாவம் ரெண்டுமே மன்னிக்கப்படுது அரபாவினுடைய நோன்புக்காக வேண்டி. பெருமானார் சொன்ன இந்த வார்த்தை, அப்போ இந்த முக்கியமான நாட்களிலே நாம் அந்த சிந்தனையை எடுத்து விட வேண்டும். ஹஜ்ஜு பிறநாளைக்கு போறதுக்கு முன்னாடியே குறிப்பாக பெருமானார் சொன்னார்கள், ஹஜ்ஜிலே எப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுவது கிடையாதோ, ولا رفث ولا فسوق ولا جدال. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அங்கே வந்து சண்டையிடுவது கிடையாது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது கிடையாது. இதெல்லாம் ஹஜ்ஜில எப்படி செய்யக்கூடாதோ, இந்த பத்து நாட்களிலும் நீங்கள் அதே போன்று ஊரில் இருந்தாலும் செய்ய வேண்டும். பத்து நாள் கண்ணியத்திற்குரிய நாள், அல்லாஹ்விடத்திலே பெரும் மதிப்பிற்குரிய நாள். ஒத்தையின் மீதும் ரெட்டையின் மீதும் சத்தியமாக. அதுக்கு விளக்கம் எழுதுகிற சஹாபாக்கள், அந்த முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ரெட்டை என்று சொன்னால் பத்தாவது நாள் யௌமுன் நஹர் பெருநாள் கொண்டாடுற நாள், ஒத்தை என்று சொன்னால் ஈதுடைய நாள். இன்னொரு முஃபஸ்ஸிர் ரொம்ப அழகா எழுதியிருக்கார், ஒத்தை என்று சொன்னால் அல்லாஹ் தன்னை சொல்லுகிறான், அல்லாஹ் தன்னை சொல்றான். அந்த இரவை சொல்லி முடித்து விட்டு அல்லாஹ் சொல்றான், காலம் அப்படின்னு நான் சத்தியம் பண்றேன்னு நினைச்ச வேண்டாம், வஷஃபி வல் வதர், தனியாக இருக்கிற என் மீது, உலகத்தில் என்னை தவிர எல்லா படைப்பினங்களும் ஜோடி ஜோடியாக படைக்க, என்னை தவிர எல்லா படைப்பினங்களும். அப்ப அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் தன்னுடைய தௌஹீதை, தன்னுடைய அந்த ஒருவன் என்கிற அந்த சிந்தனையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு சொல்லி தருகிற பாடம், இந்த தியாக திருநாள் நமக்கு நடத்துகிற பாடம், நம்முடைய இதயத்தில் இறைவனை தவிர வேறு எதெல்லாம் மனதில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அத்துணையும் குர்பானி கொடுப்பதற்குத்தான் இந்த நாள். ஆட்டு அறுக்கிறதுக்கு மாட்டு அறுக்கிறதுக்கு அடையாளங்கள் மட்டுமே, இதயங்களிலே இருக்கக்கூடிய சிந்தனைகள் குருவாணி கொடுக்கப்படாவிட்டால் எத்தனை ஒட்டகங்கள் இருந்தாலும், தொழுகையிலே எப்படி சிந்தனை மாற்றங்கள் இல்லாவிட்டால் தொழுகையிலே எந்த விதமான பாயிதாக்களையும் பிரயோஜனங்களையும் அடைந்து கொள்ளாமல் வாழுகிறோமோ அதே சூழ்நிலைதான் இந்த சமுதாயத்திற்கு தொக்கி நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இந்த ஆயத்துகளும் வரலாறுகளும் நமக்கு பாடமாக சொல்லித் தருகின்றன. ஆக இந்த நல்ல நேரத்தில் இந்த சிந்தனையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல நின்னு சொன்னாங்க, இன்ன அம்பாலக்கும் வா அராபக்கும் வா அம்பாலக்கும் வா அராபக்கும் வா திமாக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா. இந்த சமூகம் இன்றைக்கு ஆகப்பட்டிருக்கக்கூடிய மோசமான இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய முஸ்லிம் சகோதரனுடைய ரத்தம், மானம், பொருள் அடுத்தவர்களுக்கு ஹராம் ஹராம் ஹராம். பெருமானார் சொன்ன வார்த்தை, அடுத்த முஸ்லிமினுடைய பொருள் எப்படி ஹராமோ அவனுடைய மானத்தை கேவலப்படுத்துவது ஹராம். என்ன லேசா கடந்து போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு சமுதாயத்திலே, அடுத்தவர்களை எவ்வளவு துச்சமாக எண்ணி மதிக்கக்கூடிய சூழ்நிலை. நம்மாலே நம்மளை வச்சு நம்ம கையை குத்துறான். இன்றைக்கு கோர்ட்டில் நடந்த வெர்டிக்ட்களை பார்க்கிற போது என்ன நடந்திருக்கு, நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறது. இப்படி ஒரு சமூகத்தை பெருமானார் சமைத்து கொடுக்கவில்லை. This is a society of intellectual. Quran மாறி மாறி பேசும், இது அறிவுசார் சமூகம். எப்படி மீன் தண்ணி இல்லாமல் வாழ முடியாதோ இந்த சமூகம் அறிவில்லாட்டி செத்து போயிடும். அறிவு இல்லாமல் இந்த சமூகம் ஒரு நாளையிலும் வாழ முடியாது. எல்லா கடமைகளுக்கும் அடிப்படையான கடமையாக போடுவார்கள். இந்த கடமையை செய்யணும்னா இது இதெல்லாம் இருக்கணும். முதலாவது செய்தி, அவன் அறிவானவனாக அறிவுள்ளவனாக இருக்கும். அறிவு தடுமாறாதவனாக தெளிந்த அறிவுடையவனாக இருந்தால்தான் தொழுக கடமை, நோம்பு கடமை, ஜக்காத்து கடமை, அஜி கடமை, எல்லா கடமையும் அதுக்கு அப்புறம்தான் வரும். முதல்ல அறிவு தடுமாறாத நிலை, அவ்வளவு பெரிய அந்த உன்னதமான இந்த சமூகத்தை ஏற்றிருக்கிற நாம் இந்த நேரத்தில் இந்த நல்ல செய்திகளை, அந்த எப்படி வந்து ஒரு துவா ஒரு சமூகத்தை பாதுகாத்ததோ, ஒரு அடுத்தவர்களுடைய மானத்தை வாங்கக்கூடாது என்கிற செய்தி, குர்பானி கொடுக்கிற நேரத்திலே கத்தியை வைக்கிற போது நம் மனதில் என்ன வேண்டிய அந்த சிந்தனைகள், இது எல்லாவற்றையும் மனதிலே ஏற்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் இந்த தியாக திருநாள் மூலமாக அதை புரிந்து வாழுகிற நல்ல சிந்தனையாளர்களாக அல்லாஹு தஆலா உலக முஸ்லிம்களை ஆக்கி தருவானாக. இந்த பெருநாளை உலகத்தினுடைய மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் அல்லாஹு தஆலா நம்மை கொண்டு இஸ்லாமியர்களை கொண்டு அல்லாஹு தஆலா மற்றவர்களுக்கும் நமக்கும் இஸ்லாமியர்களுக்குமே ஆக்கி தருவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய நல்ல அறங்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியிலும் நாம் கொடுக்கக்கூடிய சதக்காக்களிலும் நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்துகளிலும் அல்லாஹுக்கென்று இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய அந்த நல்ல மனோநிலையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. ஏ அல்லாஹ், எந்த குர்பானியை பெருமானார் எங்களுக்கென்று தந்தார்களோ அதே போன்று நாங்கள் பெருமானாருக்கென்று குர்பானி கொடுக்கிற நல்ல சிந்தனை பெற்ற சமுதாயமாக யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கி தந்து பெருமானாருடைய வழியில் ஒரு சிறிய மாற்றம் கூட இல்லாமல் ஷரியத்தினுடைய அடிப்படையில் முழுக்க முழுக்க வாழுகிற காலத்தில் வாழுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கி தருவாயாக. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னை இங்கே பேச அழைத்து இதுவரை பேச வைத்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகம், அதே போன்று இந்த பாசமலர், அதே போன்று ரமலான் நற்பணி மன்றம், இதுவரை இங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த நல்ல உள்ளங்களான உங்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலாவின் அந்த பெயரை சொல்லி உங்களுக்கு நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாக்ருதாமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.